கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் ஆதியாகமம் 6:1-3 வாசிக்க கேட்கலாம்.
மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார்.
மனுஷர் பூமியில் பெருக துவக்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகள் அழக அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். 3 And the Lord said, My spirit shall not always strive with man. என்னுடைய ஆவி மனுஷனோடு என்றைக்கும் போராடுவதில்லை. கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், Getting in the spirit of lost days. கடைசி காலத்தின் ஆவிக்குள்ளாக மாறுவது. உலகமானது இன்றைக்கு கடைசி காலத்தின் ஆவிக்குள்ளாக மாறியிருக்கிறது. நம்ம இன்றைக்கு பசுத்தாவிக்குள்ளாக மாறியிருக்கிறோம். உலகமானது கெட்டிங் இன் த ஸ்பிரிட் ஆஃப் லாஸ்ட் டேஸ். தே காட் த ஸ்பிரிட் ஆஃப் லாஸ்ட் டே. கடைசி காலத்தின் ஆவியை பெற்றிருக்கிறார்கள். வேர்ல்ட்லி ஸ்பிரிட்டை பெற்றிருக்கிறார்கள். நம்ம வந்து ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் பெற்றிருக்கிறோம். ஆமே ராச்சரிங் ஸ்பிரிட்டை நம்ம பெற்றிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏதுவான ஆவியை பெறும் பொழுது உலகமானது கடைசி காலத்தின் ஆவியை பெற்றிருக்கு. பிரசங்கத்தை நல்லா கவனிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, மனுஷர் பூமியில் பெருக துவக்கி. It came to pass when men began to multiply. ஜனத்தொகை பெருகினது. இப்பொழுது அதிக ஜனத்தொகை பெருகிருக்கிறது. சைனா வந்து உலகத்திலே ஜனத்தொகை அதிகம். அதுக்கு அடுத்த பிள்ளை இந்தியா உலகத்திலே அதிக ஜனத்தொகையுடையதாக இருக்குது. இந்தியாவும் சைனாவும் கம்பேர் பண்ணி பார்த்தா சைனா ஒரு பெரிய கண்ட்ரி, இந்தியா வந்து ஒரு சின்ன கண்ட்ரி தான். மேப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடம். அப்படி கம்பேர் பண்ணால் பொது இந்தியாவில் தான் ஜனத்தொகை அதிகம். ஏன்னா அந்த ஏரியா படி பார்த்தா அங்கே அதிக ஏரியா இருக்கிறது. இங்கே சின்ன கண்ட்ரி. இந்த சின்ன கண்ட்ரி அமெரிக்கா வந்து நம்ம நாட்டை விட 2 மடங்கு பெருசு. இது ரொம்ப சின்ன கண்ட்ரி இந்தியா. ஜனத்தொகை நிறையா இருக்கனால இதை நம்ம பெரிய நாடுன்னு சொல்கிறோம். ஆனால் பரப்பளவு ரொம்ப கம்மியான நாடு. ஜனத்தொகை வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. உலகம் முழுசும் இன்னைக்கு 700 கோடி மக்களுக்கு மேலே ஜீவிக்கிறாங்க. ஜனத்தொகை மறுபடியும் பெருகி இருக்கிறது. நோவா காலத்தில் ஜனத்தொகை பெருகினது. மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் பீப்புள் வாழ்ந்தாங்க. இதே போல ஜனத்தொகை பெருகி இருந்தது. பைபிள் அவிதமாக எழுதியிருக்கு. ஜனத்தொகை பெருகி இருந்தது. கொஞ்சம் பேர் கிடையாது, பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் பீப்புள் அங்கே ஜீவிச்சாங்க. அவளுக்கு குமார்த்திகள் பிறந்த பொழுது தேவகுமாரர்கள் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு that the sons of God saw the daughters of men that they were fair. Two categories of people இருக்காங்க. Two different categories of human beings on earth. அன்றைக்கு பூமியிலே 2 விதமான ஜனங்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அன்றைக்கு 2 ஜனங்கள், 2 விதமான ஜனங்கள். ஒன்று வந்து அங்கே சன்ஸ் ஆஃப் காட், இன்னொன்று வந்து டாட்டர்ஸ், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் மென், மனுஷகுமார்கள் மனுஷகுமார்த்திகள். இங்கே தேவகுமார்கள் தேவகுமார்த்திகள் 2 இருக்காங்க. அப்படி இன்றைக்கும் உலகத்தை பார்த்தா அப்படி தான். உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, இதோ உலகத்தின் மக்கள் இருக்கிறாங்க, சன்ஸ் ஆஃப் மென் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால், தேவகுமாரர்கள் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர் என்று கண்டார்களோ. பெண்களுடைய சௌந்தரியம் அதிகமானது, அழகு அதிகமானது. கடைசி காலத்தின் அடையாளம் என்னவென்றால் பெண்கள் அழகாக மாறுகிறார்கள். அன்றைக்கு நோவா காலத்திலே என்ன அடையாளம் என்றால் பெண்கள் அழகாக மாறினார்கள், மனுஷ குமார்த்திகள் அழகாயிருந்தார்கள். தேவகுமாரர்களுடைய மிஸ்டேக் என்னன்னா அவங்க வந்து அவங்க பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விவாகம் செய்தார்கள் அல்ல, பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது என்னன்னா, இப்பொழுது இருக்கிற அந்த காலத்தின்படி என்ன சொன்னால், லிவிங் டுகெதர், மேரேஜ் ஆகியிருக்க மாட்டாங்க, வருஷம் கணக்கில் அவங்க சேர்ந்து வாழுவாங்க, குழந்தைகளை கூட பெறுவாங்க, ஆனால் எங்களுக்கு மேரேஜ் ஆகலம்பாங்க. இது வந்து இந்த காலத்தில் ஃப்ரீ லவ். இந்த ஃப்ரீ லவ் வந்து அந்த நேரத்தில் அது வந்தது தான், இப்போ மறுபடியும் வந்திருக்கு. அந்த ஆவி தான் மறுபடியும் வந்திருக்கு. நோவா காலத்து மேலே ஜனங்கள் மேலே இருந்த ஆவி தான் இன்னைக்கு கடைசி காலத்தில் உலகத்தில் மக்கள் மேலே வந்திருக்கு. அவங்க அங்கே ஃப்ரீ லவ் பண்ணாங்க, மேரேஜ் பண்ணாமலே சேர்ந்து வாழுவது எவ்வளோ அயோக்கியமான காரியம். அவங்கள அது வந்து அவ்வளவு தவறு செய்து அவங்க தவறு மாதிரியே அவங்க நினைக்கல. இங்கே தேவகுமார்கள் அவ்விதமாக செய்யும் பொழுது அங்கே ஃபால்ஸ் யூனியன் எங்கே ஏற்பட்டது, தவறான ஒரு ஐக்கியம் ஏற்பட்டதுனாலே கர்த்தர் என்ன செய்தார் என்றால், என் ஆவி மனுஷனோடு என்றென்றைக்கும் அது போராடுவதில்லை. My spirit shall not always strive with the man, for that he also is flesh. அவன் மாம்சந்தானே. அதனால் என் ஆவி மனுஷனோடு போராடுவதில்லை. கர்த்தருடைய ஆவியும் இன்னைக்கு மனுஷனுடைய ஆவியும் போராடுகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியோடு கூட அவங்க ஹார்மோனியாக இசைவாக வரவில்லை. இன்னைக்கு ஒரு கூட்டமான மக்கள் நம்ம பிரைடாக இருக்கிறோம். இதோ நம்ம வந்து தேவனுடைய ஆவியோடு இசைவாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். இன்விசிபிள் யூனியன், ஹெட் அண்ட் பாடி இஸ் யுனைடெட் நவ். இப்பொழுது ஹெட் வந்திருக்கிறது, தலைக்கல் வந்திருக்கிறது, நம்ம பாடி வந்து இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் டினாமினேஷன் பீப்புள் இணைக்கப்பட முடியாது. இதோ உலகத்தின் மக்கள் இணைக்கப்பட முடியாது. அவங்க டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட்டாக இருக்கிறாங்க. தேவனுடைய ஆவியோடு கூட இணைக்கப்படுவது தான் இந்த நேரத்தில் இன்விசிபிள் யூனியன், மேரேஜ் யூனியன் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கும் அவருடைய மனவாட்டிக்கும் இன்றைக்கு இன்விசிபிள் யூனியன், காணக்கூடாத இணைப்பு இருக்கிறது. அவர்கள் ஒரே இசைவாக இருக்கிறோம், ஹார்மோனியாக இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இங்கே என்ன வாசிக்கிறோம், அவருடைய தேவனுடைய ஆவியோடு கூட ஜனங்களுடைய ஆவி இணையவில்லை. அதனால் என் ஆவி மனுஷனோடு போராடுகிறது. ஒரு தவறான சத்தியத்தில் ஒருத்தன் வந்தான்னா கொஞ்ச நேரம் அந்த நபர்கிட்ட நம்ம டாக் பண்ணால் ரெண்டு ஆவிக்கும் கிளாஷ் ஏற்படும், வாக்குவாதம் ஏற்படும். அதே போல் ஒரு டினாமினேஷன் பிலீவரை நம்ம சந்திக்கும் பொழுது சத்தியத்தை சொன்னால், ஃபுல்னஸாக வேட சொன்னால், அந்த அவனுக்கு அவன் ஆவி நம்ம ஆவியும் ஒத்து வராது. நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு சத்தியத்தை சொன்னால் அவங்க வந்து அதை பிரியப்பட மாட்டாங்க. அதனால் நமக்கும் அந்த பிரியம் குறைஞ்சி போகுது. ஏனென்றால் அவங்க சொந்தக்காரர்களாக இருந்தாலும் அவங்கள நம்ம முற்றிலும் நேசிக்க முடியவில்லை. காரணம் என்ன, அவங்க ஆவி வேறு, நம்ம ஆவி வேறு. ரெண்டு ஆவியும் ஒன்று சேரும் பொழுது கொஞ்சம் கிளாஷ் வரும். சத்தியத்தை சொல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அவங்களுக்கு சத்தியத்தை கேட்க மனசு இருக்காது. என்ன செய்யறது, இவ்விதமான ஒரு கிளாஷ் ஏற்படுது நம்ம காணும். என் ஆவி மனுஷனோடு போராடுகிறது. அதான் அவங்க வந்து வார்த்தையில் வரலையே, சத்தியத்தை விசுவாசிக்கலையே, அந்த ஆத்மா கெட்டு போகுமேன்னு சொல்லி நம்ம சத்தியத்தை சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஏதோ அவங்கள குற்றப்படுத்துகிற மாதிரி நினைப்பாங்க. இதமான ஒரு காலத்தில் நம்ம ஜீவித்துக்கணும். நோவா காலம் மறுபடியும் வந்திருக்கிறது. சன்ஸ் ஆஃப் காட் யார் என்றால், சன்ஸ் ஆஃப் காட், சேத்தினுடைய சந்ததி. ஆபேலை வந்து காயின் கொன்று போட்டு விட்டான். காயினுக்கு பதிலாக ஆண்டவர் சேத்தை கொண்டார். சேத்து வந்து தேவகுமாரனாய் இருக்கிறான். ஆடம் வந்து சேத்தை பெற்றான். தன் ரூபத்தின்படியும் தன் சாயலின்படியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆடமுடைய ஜெனரேஷன் வந்து காயின் மூலமா போகல. ஆடமுடைய ஜெனரேஷன் வந்து ஆதியாம அஞ்சாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதாம் வந்து தன் ரூபத்தின்படி ஒரு சாயல் படிப்பா அவனுக்கு சேத்து தான் அங்க வருது. சேத்து வரும் பொழுது ஏழாவது ஜெனரேஷன்ல ஏனோக்கு வருகிறான், பத்தாவது ஜெனரேஷன்ல நோவா வருகிறான். இதுதான் ஆடமுடைய ஜெனரேஷன். ஆதியாம அஞ்சாம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அது வந்து காயின் வந்து ஆதாம் காயினை பெற்றான் அப்படின்னு வரல. காயின் சர்ப்பத்தின் வித்தா இருக்கிறான். அவனுடைய சந்ததி நாலாவது ஆட்டில் வாசிக்கிறோம். அவன் சர்ப்பத்தினுடைய குமாரன். அவனுடைய காயின் சந்ததி அவனுடைய சந்ததியை வந்து நாலாவது ஆட்டில் வாசிக்கும் பொழுது அந்த டூ ரேசஸ் அங்கே இருக்கிறது. ரெண்டு ஜாதிகள் இருக்குது. ஒன்று காயின் சந்ததி, அங்கே தேவகுமார், அவங்க மனுஷகுமார்கள், மனுஷகுமார்த்திகள் என்று அழைக்கப்பட்டார்கள். இன்னொரு சந்ததி வந்து சேத் சந்ததி, தேவகுமார்கள், தேவகுமார்கள் அழைக்கப்பட்டார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் செப்பரேட் பீப்புளா இருக்கிறாங்க. இந்த 6th chapter வரும் பொழுது, 6வது அதிகாரம் வரும் பொழுது இந்த ரெண்டும் மிக்சட் ஆகுது, ஃபால்ஸ் யூனியன், ஒரு ஹைபிரிடு அங்கே ஜெனரேஷன் உருவாகுது, கலப்படமான ஒரு சந்ததி உண்டாகிறது. சன்ஸ் ஆஃப் காட் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் மென், தேவகுமார்களும் மனுஷகுமார்களும் இணையும் பொழுது டூ செப்பரேட் ரேசஸா இருந்தவங்க இப்பொழுது காம்ப்ரமைசிங் ஆகி அவங்களை இணையும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், என் ஆவி மனுஷனோடு என்றைக்கும் போராடுறதில்லை. த டினாமினேஷன் பீப்புள் வந்து ப்ராஃபிட் மெசேஜை பிலீவ் பண்றதில்லை. ப்ராஃபிட் மெசேஜை பிலீவ் பண்ணாதனால அவங்க என்ன செஞ்சாங்களாம், தேவகுமார் பரலோகத்தில் இருக்க தூதர்கள் வந்து இங்கே இருக்கிற பெண்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். அதனால தேவகுமார்னு சொல்லும் பொழுது அவங்க பரலோகத்தில் இருக்க தூதர்களை சொல்கிறாங்க. பரலோகத்தில் இருக்க தூதர்கள் தேவகுமார்னு அழைக்கப்படலை, அவங்கெல்லாம் சர்வன்ஸ், ஊழியக்காரங்க. ஊழியக்காரங்களை வந்து எப்படி தேவகுமாரெல்லாம் மாற முடியும்? அவங்க சன்ஸ் கிடையாது, அவங்க சர்வன்ஸ், அவருடைய பணிவிட ஆவிகளாக இருக்கிறாங்க. அவங்க வந்து இங்கே வந்து இங்கே இருக்கிற பெண்களை மேரேஜ் பண்ணாங்களாம். பாருங்க, இந்த சாமர்த்த மக்கள் பிலீவ் பண்ணுறது இந்த ஹிந்து மார்க்கம் பிலீவ் பண்ண மாதிரி இருக்கு. இந்து தெய்வங்களை வந்து கல்யாணத்தை கட்டிக்கிட்ட மாதிரி இவங்க சொல்றத பார்த்தீங்கன்னா அந்த இந்துவிசத்துக்கு தான் போகுது. தேவதூதர்களுக்கு மேரேஜ் கவனன்ட் கிடையாது, அவங்களுக்கு வந்து மேரேஜிங்கதே கிடையாது. எப்படி அவங்க வந்து இங்க வந்து கல்யாணத்தை கட்ட முடியும்? எவ்வளவு ஒரு ஃபால்ஸ் டாக்டர் பிசாஸ் எப்படி அவங்கள வஞ்சித்து வச்சிருக்கிறான். இந்த சர்பத்திசியிட சொன்னா நம்பவே மாட்டாங்க. இப்படி அவங்க வந்து மூட நம்பிக்கையிலையும் பாபிலோனிய உபதேசத்துல அங்க இருக்கும் பொழுது, பிசாசினுடைய உபதேசத்துல இருக்கும் பொழுது எப்படி அவங்க வந்து ஆண்டவரை சந்திக்க முடியும்? சர்பத்தின் வித்தை சொன்னா சர்பத்தின் வித்துகள் பிலீவ் பண்ணாது, அது தேவனுடைய வித்துக்கள் தான் பிலீவ் பண்ணும். அழகா சொல்லி இருக்குது, 4வது அதிகாரம் மனுஷகுமார்கள் மனுஷகுமார்த்திகள் காயின் சந்ததி, 5வது அதிகாரம் சேத் சந்ததி தேவகுமார்கள். இப்ப 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் மிக்ஸ் ஆகும் பொழுது 6வது அதிகாரம் வருது. தேவகுமார்கள் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள், விவாகம் செய்யவில்லை, நினைச்ச பெண்ணை அவன் எடுத்துக்கொண்டான். லிவிங் டுகெதர், மேரேஜ் பண்ணாமலே வாழுவது, குழந்தைகளை பெறுவது. அப்படி குழந்தைகளை பெறும் பொழுது அவங்க ஜெயின்ஸா இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அடுத்த வசந்த வாசிக்கலாம்.
அந்நாட்களில் ராட்சதர் பூமியில இருந்தார்கள், பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவருக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷனாக பலவான்கள்.
எவ்வளவு பெரிய பைபிள் காலேஜ் படிச்சிருப்பாங்க. இன்று அமெரிக்கால போய் பைபிள் காலேஜ் படிச்சேன், இத்தனை வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சேன். இதோ ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசிக்கு தான் வார்த்தையை கொண்டு வர, தியாலஜிஸ்க்காக கொண்டு வர்றாரு. இங்க தேவகுமாரன் போட்டிருக்கு, தேவ தூதர்கள் இருக்கு. அவங்க என்ன பைபிள் படிச்சாங்க, என்ன அவனுக்கு வெளிப்பட்டது? சாசு அவங்களுடைய மனக்கண்களை குருளாக்கி வைத்திருக்கிறான். பெரிய பாஸ்டர், டிபிஎம் பாஸ்டர், ஜிப்பா போட்டு குதி குதின்னு குதிப்பாரு, அவருக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. ஏன்னா ப்ராஃபட்டுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் தீர்க்க தரிசனத்தில் வருகிறது. ஆமோஸ் 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன, இது வெளிப்படாது. அவங்க ஒரு ப்ராஃபட்டை அங்கீகரிச்சா தானே? தேவகுமார்கள் மனுஷகுமார்த்திகளை வந்து அழகானவர்களை கண்டு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இப்படி ரெண்டு பேரும் கூடுறதுனாலே அது ஒரு ஹைபிரிடா வரும் பொழுது அது இன்டெலிஜென்ஸ் அங்க பிறப்பிக்கிறது, இன்டெலிஜென்ஸ் ஜெயின்ஸ் பிறப்பிக்கிறது. ராஜஸர்கள் தோன்றினார்கள், ராஜஸர்கள். இப்படி ஹைபிரிட் ஜெனரல் தான், ஹைபிரிட் பொருள் வந்து ரொம்ப வீரியமா இருக்கும், அதிக மகசூல் கொடுக்கும். அதனால தான் அவங்க ஹைபிரிட கொண்டு வருது. இப்படி ஹைபிரிட் வரும் பொழுது அது அதிக ஞான அங்க அறிவாளிகளை கொண்டு வந்தது, அது பெரிய சயின்டிஸ்ட கொண்டு வந்தது, பெரிய ஜீனியஸ் பீப்புளை கொண்டு வந்தது, பெரிய ஸ்காலரை கொண்டு வந்தது, பெரிய படிப்பாளிகளை கொண்டு வந்தது. இது என்ன, அவிதமான ஒரு ஹைபிரிட் ஜெனரேஷன் அங்கே தோன்றினது. அப்பொழுது என்ன சொன்னால், மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினது. 5வது வசனத்தை வாசிக்கலாம்.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும்.
அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதா இருந்தது. அக்கிரமம் பெருகினது. இப்போ வந்து உலகத்துல அக்கிரமம் பெருகி இருக்குது. இன்ஜஸ்டிஸ், அநீதியான காரியம், அக்கிரமம் அதிகமாக பெருகி இருக்கிறது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்தது. எவ்ரி இமேஜினேஷன் ஆஃப் த தாட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் வாஸ் ஒன்லி ஈவில் கண்டினியூலி. மனுஷனுக்கு என்ன, பாவம் எங்க இருந்து பிறக்குன்னா இருதயத்திலிருந்து தான் பிறக்கு. எல்லா விதமான தீய சுபாவங்களும் இதயத்திலிருந்து வருகிறது. இதயத்திலிருந்து நினைவு ஒரு தாட்டாக ஆரம்பித்து பின்பு அது வார்த்தையாக வந்து செயல்பாட்டில் வருது. அவனுடைய இருதயம் கேடு பிடிச்ச இருதயம். அதனால் அவன் அப்படி தான் பேசுவான். அவன் பேசுகிற மாதிரி தான் அவன் செய்கைகள் இருக்கும். அதான் இருதயத்தின் நிறைவினால வாய் பேசுகிறது. அவனுடைய இருதயத்தில் தான் அது ஆரம்பிக்கும். பாவம் அங்கே தான் ஆரம்பிக்குது. நம்ம வந்து அங்கே தான் கண்ட்ரோல் பண்ணணும். நம்முடைய இதயத்தை நம்ம பேலன்ஸ் பண்ண தெரியும் என்றால், உங்களுடைய இதயத்தை நீங்கள் பேலன்ஸ் பண்ண தெரியும் என்றால், நீங்கள் வந்து என்ன சொன்னால் பெட்டர் கிறிஸ்டியனாக மாற முடியும். பாவத்தை அங்கே தான் ஒரிஜினல் பிறப்பிடம் அதுதான், அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு கவலைகள் வந்தால் அதே இதயம் சிந்திக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். நமக்கு சில காரியங்கள் வந்து அங்கே போராட்டங்கள் ஏற்படும். மனசில் எப்பவும் அந்த சிந்தை ஓடிக்கிட்டு இருக்கும். எப்பவும் ஒரு மூணு நாலு காரியங்கள் பிரச்சனைகள் நமக்கு எப்பவுமே இருக்கும். நீங்கள் வந்து அதையே கவலைப்பட்டீங்கன்னா உங்கள் இருதயம் வந்து சோர்ந்து போகும். அதுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் குறித்த விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கணும். அதெல்லாம் மனசில் விட்டு ஜபிக்கணும். மனசை விட்டு ஜபிக்கும் பொழுது ஒன் பை ஒன்னா ஜபிக்கணும். நமக்கு எத்தனை ப்ராப்ளம் இருக்குது, ஒன் பை ஒன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி சோத்திரம் பண்ண வேண்டும். சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே தேவனை தெரியப்படுத்தும் பொழுது அந்த ப்ராப்ளத்தை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். சிலர் வந்து ஜபிக்கும் பொழுது இதை ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்த ஜெபம் பண்ணுவாங்க, பிறகு முந்தினுக்கு போவாங்க, அப்படியே ஜபத்தை குழப்புவாங்க. அவங்க மைண்டு சரியில்லை. ஆனால் நல்ல மைண்ட் இருக்கிறவங்க ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு ப்ராப்ளத்தையாவது ஜபத்தில் வைப்பாங்க. உங்க மனசு அலமோதக்கூடாது. அலமோதுனா உங்க ஜபம் கேட்கப்படாது. நிறைய பேர் ஜபம் அப்படிதான். இங்க சர்ச்சில் ஜபம் பண்ண கூட சிலர் வந்து அப்படியே குழப்பி 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 பண்ணுவாங்க. அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக மாட்டாங்க. அவங்களுக்கு மனசுல ரெஸ்ட் இல்லை. மனசு அவங்களுக்கு சரியானபடி ஒரு ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா, நிதானத்துல இருந்துச்சுன்னா, அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஜபம் பண்ண முடியும். பிலிப்பியர் 4:6 கவலை வந்துச்சுன்னா அது சொல்லணும். நமக்கு பெருமை வரக்கூடாது. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது பெருமை வரும். அந்த பெருமையான பேச்சு வரும் பொழுது உங்களை ஆண்டவர் தாழ்த்தி போடுவார், அடிச்சு போடுவார். அப்போ பெருமை வரும் பொழுது ஆண்டவரே நீர் இதை தந்ததுக்காக சோத்துறோம், எனக்கு ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறீ, எனக்கு ஆசைகளை தந்திருக்கிறீ, எனக்கு சுகத்தை தந்திருக்கிறி, நல்ல ஃபேமிலியை தந்திருக்கிறீ, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லும் பொழுது எல்லாமே உம்மிடத்துலேருந்து தான் வந்திருக்கிறது, உம்முடைய கிருபையினால் வந்திருக்கிறது. இந்த சோத்திரம் செலுத்துறீங்கன்னா உங்களை பெருமை உங்களை விட்டு போயிடும். சிலர்கிட்ட புலம்பலும் இருக்கும், பெருமையும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்துருக்கும். என்ன இவங்க பஞ்சப்பாட்டே பாடுறாங்க, அதுக்கு பிறகு பெருமையாக வேற பேசுவாங்க. இந்த ரெண்டுமே கலந்துருக்கும். அவங்க சரியாக ஜபிக்க தெரியாதவங்க. அவங்க சரியாக ஜபிக்க தெரிஞ்சுன்னா அவங்கள்ட்ட அந்த ரெண்டுமே இருக்காது. இப்பொழுது என்ன சொன்னால், நமக்கு பல எண்ணங்கள் வரும் பொழுது உடனே நம்ம தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கணும். தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து அந்த தாட்ஸ் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும் பொழுது அந்த சிந்தனைகள், வீண் சிந்தனைகள் நம்மளை விட்டு போயிடும். அப்போ ஹார்ட் கிளியர் ஆகும். அப்படிதான் ஆண்டவர் நம்ம கூட வந்து நம்ம கூட பேசுவார், நம்மளை நடத்துவார். நம்மளோட லைஃப் சக்ஸஸாக இருக்கும், நம்மளுடைய லைஃப் பிளஸ்ஸிங்காக இருக்கும். எல்லாம் உங்கள் ஹார்ட்டை சரி பண்ணால் சரியாக இருக்கும். ஹார்ட்டை சரி பண்ணாமல் நாங்கள் தீர்க்கத்தை செய்தியை விசுவாசிக்கிறோம். எதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் தீர்க்கத்தை செய்தியை விசுவாசிக்கலாம், உலகப்புறமாக நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க. ஏன்னா அந்த தாட்ஸில் தான் இருக்கிறது, அது நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது. நல்ல தாட்ஸ் அவங்களுக்கு இல்லை. நோவா காலத்தில் இருக்க மக்களுக்கு நல்ல தாட்ஸ் இல்லை. போராமை, பெருமை, அங்கே கவலைகள் எல்லாம் நிதானம் அறியாதபடி புலம்புவது. அங்கே ஹார்ட்டை பேலன்ஸ் பண்ண தெரியல. அதனால ஒருத்தன் ஹார்ட்டை பேலன்ஸ் பண்ண தான் அவன் ரியல் கிறிஸ்டியன். அவன் தான் ஸ்பிரிச்சுவல் மேன், அவன் தான் பிளஸட் மேன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னென்ன அந்த ஹார்ட்டில் தான் எல்லாமே இருக்கு. நான் பார்த்ததில் அதுதான். நான் என் லைஃப்பை யோசித்து பார்த்தேன். நம்ம ஹார்ட் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். எல்லா சூழ்நிலைகளும் சேஞ்ச் ஆயிரும். எங்கே எல்லாத்துலேயும் எங்கே இருந்து ஹார்ட்டில் தான் ப்ராப்ளம். அல்லாஹ் பண்டைய இதயத்தின் நினைவுகளின் அந்த 5வது வசனம் மறுபடியும் வாசிக்கலாம்.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும்.
நித்தமும் பொல்லாததா இருக்குது. அவன் இதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் அங்கே தான் உற்பத்தி ஆகிறது. ஈவில் அங்கே ஈவில் பொல்லாப்பு அங்கே தான் உற்பத்தி ஆகும். நித்தமும் பொல்லாத டெய்லி பொல்லாப்பான காரியத்தை சிந்திக்கிறான். நோவா காலத்தில் இருந்த போல தான் இப்போ ஜனங்கள் அவ்விதமாக தான் இருக்கிறாங்க. அது மற்றவங்களுக்கு தெரியாது. அவன் இதயத்தில் என்ன சிந்தனைங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. அவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியா சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அதை நம்ம பேலன்ஸ் பண்ண தெரியலன்னா கடைசி காலத்தின் ஆவி நம்மளை மேற்கொண்டுரும். அது பிறகு வாசிக்கலாம் ஆறாம் வாசனம்.
தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது.
இது அவர் பூமியிலே மனுஷனை உண்டாக்க அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று ஆங்கில பெயர்ல இட் ரிபென்டட் த லார்ட் தட் ஹி மேட் மேன் ஆன் த எர்த் அண்ட் இட் கிரீவ்ட் ஹிம் அட் ஹிஸ் ஹார்ட். அவருடைய இருதயத்தை அது மனஸ்தாபப்படுத்தினது. ரிபென்டட் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் வந்து ஜென்டல் அங்க ரிப்பன்ட் பண்றாருன்னா இல்லை, என்ன அர்த்தம் என்றால் தம்முடைய ஹார்ட்டினுடைய ஆட்டிடியூடை மாற்றி கொண்டார். தன்னுடைய இதயத்தின் நினைவுகளை அவர் மாற்றி கொண்டார். அவர் ரொம்ப லவ்விங் அண்ட் கைண்ட் அண்ட் கைண்ட் காடாக இருக்கிறார். ரொம்ப அன்புள்ளவர், ரொம்ப இரக்கமுள்ளவர், ரொம்ப வந்து நீடிய சாந்தம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். தேவன் எல்லா விதமான நற்பண்புகளும் அவர்கிட்ட இருக்கிறது. இப்பொழுது என்ன செய்கிறார்னா தன்னுடைய ஹார்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறார். அது தேவனுடைய தேவனுக்கு மனசாபை ஏற்படுத்தினால அவர் வந்து தன்னுடைய ஆட்டிடியூடை மாற்றி கொள்கிறார். என்னன்னா நான் ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வரணும். அவர் ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வர அவருக்கு பிரியம் கிடையாது. அவர் இறக்கமுள்ள தேவர், அவர் நல்லவர். ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால் ரிப்பன்டட் ஹிஸ் ஹார்ட் என்று சொல்லும் பொழுது அவர் வந்து தன்னுடைய ஆட்டிடியூடு இந்த நேரத்தில் இனிமேல் ஜனங்களை பற்றி தான் ஆட்டிடியூடு. ரொம்ப லவ்விங் அண்ட் கைண்டு இருந்தவர் இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால் நான் ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வர வேண்டும் என்று அவர் வந்து தீர்மானித்து விட்டார். ஆனாலும் அவர் ரொம்ப அன்புள்ளவராக இருந்தனாலே 120 இயர்ஸ் வந்து அவர் டைம் கொடுக்கிறார், கிரேஸ் பீரியட் கொடுக்கிறார். ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை வார்ன் பண்ணாமல் தண்டிக்க மாட்டார். வார்னிங் தென் ஜட்ஜ்மெண்ட், அதுதான் ஆண்டவருடைய அதனுடைய வழி நடத்தல். அப்படிதான் முதல்ல வார்னிங், 120 வருஷம் அவர் தாமதிக்கிறார். அது நோவாவை கொண்டு ஒரு வார்னிங் மெசேஜ் உலகமெங்கிலும் கொடுக்கிறார். அந்த வார்னிங்க பிறகு தென் ஜட்ஜ்மென்ட், அது ஃப்ளட்டாக வந்தது. அடுத்த வசந்த வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிகரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றார்.
இது எல்லாத்தையும் நான் நிகரகம் பண்ணுவேன். ரிபென்டட் இஸ் ஹார்ட். இதோ என்ன, அவர் வந்து தன்னுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்கொண்டார். அவர் வந்து மெர்சிபிள் காடா இருந்தார். இப்பொழுது ஜட்ஜ்மெண்ட் காட், நீதி உள்ளவராக மாறுகிறார். உலகத்து மேல ஆண்டவர் எவ்வளவு இரக்கமாகிறார். 6,000 பீரியட்ஸ் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ 6,000 பீரியட் கொடுத்தாலும் இந்த உலகம் மனம் திரும்பும், மனம் திரும்பவே செய்யாது. சாபந்த மக்கள் தங்களுடைய உபதேசத்தை விட்டு என்டைம் மெசேஜுக்கு வருவாங்களா, ப்ராபர்ட்டை பிலீவ் பண்ணுவாங்களா, அவங்களும் மனம் திரும்ப மாட்டாங்க. உலகத்தின் மக்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புவாங்களா, இந்த பேண்டமிக் வந்ததுனால மனம் திரும்புவாங்களா, திரும்ப மாட்டாங்க, கண்டிப்பா திரும்ப மாட்டாங்க. அவங்க மறுபடியும் அவங்கள புதுப்பிக்கிறது முடியாது. ஏன் அப்படி இருக்குது? இதான் நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை கொண்டு வந்தாப்ல இந்த மெசேஜ் என்டைம் மெசேஜில் இருக்க பிலீவர்ஸ் அவங்களால அதை கேட்ச் பண்ண முடியுமா? கேட்ச் பண்ண முடியாது. நேரால கேட்ச் பண்ண முடியாது. ஒன்லி த எலக்டட் பீப்புள், ப்ரீடெஸ்டினேட்டட் பீப்புள் தான் கேட்ச் பண்ண முடியும். மற்றவங்க இந்த ரெவலேஷனை கேட்ச் பண்ண முடியாது. அவங்க எத்தனை வருஷம் ஆண்டவர் வருகை தாமிச்சாலும் அதே மாதிரி தான் இருப்பாங்க, அந்த லெவலை விட்டு வர மாட்டாங்க. அதில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நம்ம இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்று சொல்லுகிறார். அளவத்தில் அதிகமாக உயிரோடு இருந்தது மெத்துசலா. மெத்துசலா 969 வருஷம் உயிரோடு இருந்தான். அங்கே ஆதாம் வந்து 930 வருஷம் உயிரோடு இருந்தான். நோவா கூட 600 வருஷத்துக்கு மேல உயிரோடு இருந்தான். இப்படியாக பைபிள்ல வந்து அவங்க எல்லாம் ரொம்ப காலம் உயிரோடு இருந்தவங்க. இப்பொழுது ஸ்பேன் ஆஃப் லைஃப் வந்து ஆண்டவர் குறைச்சிருந்தார், 120 வருஷம். அதிக வருஷம் வந்து 120 வருஷம் தான் அவன் ஜீவிக்க முடியும் சொல்லி அந்த ஸ்பேன் ஆஃப் லைஃப் ஆண்டவர் குறைக்கிறார். இப்ப இந்த கடைசி காலத்துல 90 சங்கீதம் 10 மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம். 70 வருஷத்துக்கு முன்னதாக மரிச்சால் இம்மெச்சூர் டெத்தா இருக்கிறது. 70 வருஷத்துக்கு மேல நம்ம ஜீவிப்பது காட்ஸ் கிரேஸ். பலத்தின் மிகுதினாலே 80 வருஷம் இருந்தாலும் அவனுடைய மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே என்று சொல்லப்பட்டிருக்கு. 70 பலத்தின் மிகுதினாலே 80 என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஸ்பேன் ஆஃப் லைஃப் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால மனுஷன் வந்து எப்படி இருக்கிறான் என்றால் இந்த ஒரு ரிலாமில் இருக்கிறான். என்ன ரிலாம்னா மேல 3 ரலாம் இருக்கிறது, அதாவது கீழே 3 ரலாம் இருக்கிறது. இதுக்கு மத்தியில நம்ம ஜீவிச்சு கொண்டிருக்கோம். கீழே வந்து என்ன முக்கிய 3 ரலாம் பாதாளம் அங்கே இருக்கிறது. ஏதாவது மேல வந்து என்ன ஜென்டல் அங்க வந்து பாரடைஸ் இருக்கிறது. சிக்ஸ்த் டைமென்ஷன் செவன்த் டைமென்ஷன் இருக்கு. மனுஷன் இருக்கும் பொழுது இந்த வல்லமைகள் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. பாதாளத்தின் வல்லமை ஜனங்களை இழுக்கிறது, நமக்கு ஹோலி ஸ்பிரிட் வல்லமை இழுக்கிறது. ரெண்டுக்கு மத்தியில மனுஷன் இருக்கிறோம். நோவா காலத்து மக்களுக்கு பாதாளத்தின் வல்லமை அவங்க மேல வந்தது. பிசாசு அவங்கள ஹோல்டு பண்ணும் பொழுது அவங்க ஃப்ரீ மேரேஜ் ஃப்ரீ லவ், தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். எப்படி வேணாலும் வாழலாம். நடிகர் நடிகைகளை பார்த்தா எப்படி வேணாலும் வாழுவாங்க. அவங்களுடைய லைஃப் ரொம்ப, அநேக நடிகர் நடிகைகளுடைய லைஃப் வந்து அவங்களுடைய மாரல் லைஃப் ரொம்ப மோசமாக இருக்கும். அதை வந்து அவங்களுக்கு வெக்கங்கிறது கிடையாது. இப்படி உலகமே அப்படி மாறி போச்சு. அது நோவா காலத்தை போல அடைஞ்சிருக்கு. பாதாளத்தின் வல்லமை நம்ம வந்து நம்ம இன்னும் அதிக பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இன்னும் நம்ம கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கணும் நினைக்கும். நமக்கு அந்த பசுத்தாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளை இழுக்குது. அவங்களுக்கு பாதாளத்தின் வல்லமை இழுக்கிறது. உலகத்தின் மக்களுக்கு லேட்டர் டே ஸ்பிரிட், நம்முடைய சோல் வந்து தேவனால முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பசுத்தாவினால முத்திரிக்கப்பட்ட சோலை வந்து சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய மைண்டை அஃபெக்ட் பண்ணலாம், நம்முடைய பாடியை அஃபெக்ட் பண்ணலாம். நீங்க விசுவாசத்தினால அதெல்லாம் மேற்கொள்ள முடியும். அதனால பேண்டமிக் வரலாம், இது நம்முடைய பாடியில் வரலாம், நம்முடைய மைண்டில் வரலாம். நீங்கள் வரலாம் வரலான்னா வந்துடும், வராது. நான் வந்து ஆண்டவர் இன்னைக்கு அது வர விட மாட்டார்னு விசுவாசிக்கணும். உங்களுக்கு தனிப்பட்ட அப்புறமா ஆண்டவர் ரிவீல் பண்ணணும், உங்களுக்கு வார்த்தையின் மூலமாக ரிவீல் பண்ணணும். வாதை என்னை தொடாது அப்படின்னா அது காமன் தான், எல்லாருக்கும் வரலாம் ரைட்டு. அது வந்து அது ஒரு உலகப்பரமான ஒரு ட்ரூத் தான். ஆனா உங்களுக்கு ட்ரூ அந்த உலகப்பரமான உண்மையை விட தேவனுடைய வார்த்தையை பிலீவ் பண்ணா உங்களை அது டச் பண்ண முடியாது. அதான் உங்க ஃபெய்த் அதை மேற்கொள். உங்களுடைய ஃபியர், உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் அது உங்களுக்கு கொண்டு வந்துடும். அது உங்களுடைய வாயின் அறிக்கையை பார்த்து தான் இருக்கு. உங்களுடைய வாயின் அறிக்கை தவறா இருக்கும் என்றாலும் அந்த அறிக்கையின் மூலமா பிசாசு வந்து விடுவான். நம்ம அறிக்கை வந்து வார்த்தையின்படி இருக்க வேண்டும். அப்பொழுது சாத்தா நம்ம சும்மா மனப்பாடமா ஒப்பிச்ச மாதிரி இல்லை, ரியலா நம்முடைய ஹார்ட்ல பிலீவ் பண்ணும் பொழுது நம்ம வந்து இத நம்முடைய மாம்சத்தையும் நம்முடைய மனசையும் அவன் தொடாதபடி நம்ம பாதுகாக்கணும். சோல ஒண்ணும் செய்ய முடியாது. எலக்டட் பீப்புளுடைய சோல ஒண்ணும் செய்ய முடியாது. யோபனுடைய சோல ஒண்ணும் செய்ய முடியல. பாடியில கிரியேஜ் தான், ஆனாலும் அவன் அதை மேற்கொண்டான். ஆன்டி டிவிலியன் வேர்ல்டு, ஆதியாகமம் 6:7 வந்து ஆன்டி டிவிலியன் வேர்ல்டு என்று சொல்லப்படுகிறது. நம்ம பூர்வ உலகம் என்று சொல்லலாம். அந்த பூர்வ உலகம் ஆன்டி டிவிலியன் வேர்டுனா அது என்னன்னா ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலம், பிஃபோர் த வாஷிங் அவே. ஆண்டவர் ஜலத்தினாலே இந்த பூமியை சுத்திகரித்தார். பிஃபோர் த வாஷிங் அவே, அதான் நோவா காலத்து உலகம், பூர்வ உலகம். இந்த பூர்வ உலகமானது தண்ணீரினாலே அழிக்கப்பட்டது. Free blood, flood, before washing away. அதான் ஆன்டி டிவிலியன், டோட்டல் அனிகிலேஷன். உலகம் முழுசும் அழிஞ்சு போறது. அந்த ஜனங்களுடைய பாவம் ஃபால்ஸ் யூனியன், அந்த ஃபால்ஸ் யூனியன் வந்து அவனுக்கு டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு வந்தது. இந்த கேயின் ரேஸ் அங்கே இருக்கிறது. இந்த கேயின் ரேஸ்னால என்ன வந்து அந்த காயினுடைய சந்ததினால brought the flood, அது வந்து ஜலப்பள்ளத்தை கொண்டு வந்தது. அவங்க மட்டும் காரணம் அல்ல, இந்த தேவ புத்திரனும் காரணம். இட் வாஸ் த ஃபாலன் ஸ்டேட் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காட். சன்ஸ் ஆஃப் காட் விழுந்து போனார்கள். கிறிஸ்தவங்க விழுந்து போனாங்க. அவன் இந்த பெந்தகோசை இன்னைக்கு விழுந்து போச்சு. ஒரு சகோனிட்ட சொன்ன பெந்தகோசை விழுந்து போச்சு. இப்பெல்லாம் ஜுவல்ஸ் போடுறாங்க, அவங்க டைட் பேண்ட்ஸ் போடுறாங்க, எப்படி வேணாலும் இருக்கிறாங்க. பெந்தகோசை வீழ்ச்சி அடைஞ்சு போச்சுன்னா அவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு இந்த செய்தியோடு எங்கள் வீட்டுக்கே வராத அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறது, அவங்களுடைய தவறை சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும். எந்த கோசு லவதிக்க ஆகிப்போச்சு, அனலும் இல்லாமல் குளிரலுமா எல்லாம் விழுந்து போச்சு. அது டிபிஎம்மாக இருந்தாலும் எல்லாமே விழுந்து போச்சு, எல்லாமே மாய்மாலம், அங்கே ஜீவன் இல்லை. அதனால ஃபாலன் ஸ்டேட் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் ஒரு காலத்தில் அவங்க நல்லா இருந்தாங்க, இப்பொழுது அவங்க வீழ்ச்சி அடைஞ்சு போனாங்க. இதுதான் அந்த கிறிஸ்தவங்க வீழ்ச்சி அடைஞ்சு போனாங்க. த சன்ஸ் ஆஃப் காட் கிறிஸ்தவங்க, பெந்தகோச கிறிஸ்தவங்களை ஆவிக்கிறோம் என்று சொன்னவங்க வீழ்ச்சி அடைஞ்சு போனாங்க. அதுதான் காரணம், அந்த அழிவுக்கு காரணம் அதுதான். காயின் சந்ததி காரணம், அவங்களுடைய பாவம் அதிகரிச்சு விட்டது. இந்த சன்ஸ் ஆஃப் காட், இந்த சேத்தின் புத்திரளும் அவங்க வந்து நாங்கள் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லிக் கொள்கிற அவங்களும் வந்து விழுந்து போனது. இந்த ரெண்டு காரணங்கள் வந்து அந்த நோபா காலத்தின் அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அங்கே அந்த ஆன்டி டிவிலியன் வேர்ல்டு பூர்வ உலகத்தை அழிப்பதற்கு முன்னதாக ஆண்டவர் ஒரு ப்ராஃபெட்டை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நோவா ஈ ப்ரீச் 120 இயர்ஸ், 120 வருஷம் பிரசங்கம் பண்ண, 120 வருஷம் என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பான், ஒரே செய்தியை தான், ஆனால் பல டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் காமிச்சிருப்பான். அதே போல் உங்களுக்கு இந்த மெசேஜை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பாஸ்டர் காமிக்கிறார். இதுதான் எங்களுக்கு தெரியுமே, நோவாவை பற்றி இன்னைக்கு இப்படி சொல்லுவார், நாளைக்கு வேற மாதிரி சொல்லுவார். எலியாவை பற்றி இன்னைக்கு சொல்லுவார், நாளைக்கு அதை வேற ஆங்கிளில் சொல்லுவார். எல்லாம் எலியா தானே, தெரிஞ்சது தானே. பாஸ்டர் நீங்கள் எல்லாத்தையும் ரினியூ பண்ணுறங்க, ரினியூ பண்ணலை, வேற மாதிரி இப்போ வேற ஒரு கோணத்தில் காமிக்கிறேன். நீங்க எல்லாத்தையும் பழைய மெசேஜ்லாம் ரினியூ பண்றீங்களா? இல்ல, அதை வேற டிஃபரெண்ட் ஆங்கிள் வேற ஒரு ரெவலேஷன்ல அங்க வந்து அங்க காண்பிக்கிறோம். இதுதான் நோவா 120 வருஷம் என்ன பண்ணிருப்போம். நீங்க வந்து பேழைக்குள்ள வாங்க, இதுதான் பாதுகாப்பான இடம், ஜலப்பிரளயம் வரப்போகிறது. அதைத்தான் அவன் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கான். இப்பொழுது 1965 தீக்கு தேசி எடுத்துக்கொண்ட பின்பு 1977 இருந்து, அது வரைக்கும் எல்லாரும் மெசேஜ் பார்க்கல, 1977 இருந்து இந்த வார்த்தையானது இப்போ 2020 வரைக்கும் அனாயிட்டட் ப்ரீச்சர்ஸ் பல டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பைபிளை ஒப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமென்,
ஆமென்.
நோவா நீதியை பிரசங்கம் பண்ணினா, ஆர் குட் பி, இந்த ஆர்க் தான், கம் இன் டு தி ஆர்க், நீங்க எல்லாம் அழிஞ்சு போவீங்க, ஆர்க்குள்ள வாங்க, மெசேஜ் ஹவர்ல வாங்க, நீங்க எல்லாம் அழுத அழ கைவிடப்படுவீங்க, அழிஞ்சு போவீங்கன்னு சொல்லும் பொழுது அதுதான் அவனுடைய மெசேஜ். இன்னைக்கு நம்ம மெசேஜ் அதுதான், God Almighty, who had controls the heavens. இதோ ஆண்டவர் வந்து அங்கே வானத்தை அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுகிறார், அவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார், கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. அவர் ரெயினை கண்ட்ரோல் பண்ணுறது அவர் தான், மழை பெய்ய வைக்கதும் மழை பெய்யாமல் வைக்கதும் அவர் தான், எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. நேச்சர் வந்து அவருடைய கருத்தில் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் என்று எந்த கடவுளும் சொல்ல முடியாது, எந்த கடவுளும் சொல்ல முடியாது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கினவரே தொழுதுகள், எந்த கடவுளும் கிளைம் பண்ண முடியாது. உலகத்தில் எந்த கடவுளும் கிளைம் பண்ணல. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை நீரூற்றுகளை உண்டாக்கினவரே தொழுதுகொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவர் கிரியேட்டர், சிஷிகத்தர், அவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிறார். அதனால அவர் வந்து ரெயினை கொண்டு வர முடியும், ரெயினை ஸ்டாப் பண்ணவும் அவரால் முடியும். ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது பஞ்சத்தை கொண்டு வர முடியும், ரெயினை ஸ்டாப் பண்ண முடியும். இதை கீழ்ப்படியாமல் வந்து இதை வந்து தண்டனையாக மழையை அனுப்பவும் கூடும், ஃப்ளட்டை கொண்டு வர முடியும். லவிங் காட், அவர் அன்புள்ள தேவன், ஜலப்பிரளயத்தை கொண்டு வரும் பொழுது பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் பீப்புள் மரிச்சு போனாங்க. விதமாக சொல்லுகிறார், அநேகர் மரித்து போனார்கள். அவங்க எல்லாமே வந்து அதில் பிள்ளைகள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க. மில் அதாவது கொஸ்டின் ஆன்சர் என்ற செய்தியிலே 54வது வருஷம் 1வது மாதம் 3வது தேதி கொடுத்த செய்தியிலே 141வது பேராகிராஃப்லேருந்து என்ன சொல்கிறார்னா, இந்த ஆன்டி டிவிலியன் வேர்ல்டு, இந்த டெஸ்ட்ரக்ஷன் வென் மில்லியன்ஸ் டைம் மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் பீப்புள் வாஸ் அப்பான் தி எர்த். உலகத்தில் இதே போல் இவ்வளோ ஜனத்தொகை மக்கள் அங்கே இருந்தாங்க, billions of people இருந்தாங்க. God sent old holiness preacher out by the name of Noah. நோவாவை ஆண்டவர் பிரசங்கியா அனுப்பினார், preached 120 years, 120 வருஷம் பிரசங்கம் பண்ணினான். என்ன சொன்னான், told them to come into the ark, நீங்க வந்து பேழைக்குள்ள வாங்க, and all that didn't come into the ark would be destroyed. நீங்க பேழைக்குள்ள வரலன்னா நீங்க எல்லாரும் அழிஞ்சு போவீங்க. God Almighty, who had controls of the heaven, அவர் அந்த வானத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணுகிறார், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. Send down the rains and utterly destroyed millions of old people. லட்சக்கணக்கான வயோதிபர்கள் மரித்தார்கள், of young people, இளைஞர்கள் மரித்தார்கள், of little babies, அங்க குழந்தைகள் scrambling and perishing in the water, எல்லாம் தண்ணியில மூழ்கி மரிக்கிறது. அப்போ வந்து ஒரு லவிங் காட், அன்புள்ள தேவன் அப்படி செய்வாரா அப்படி என்று கேள்வி கேட்கலாம். தேவன் அன்புள்ளவர், ஆனால் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இந்த குழந்தைகள் எல்லாமே மரிக்குது அப்படின்னு சொல்லி மனுஷன் வந்து அவ்விதமான கொஸ்டின்லாம் ரைஸ் பண்ணுமா. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். சங்கீதாய 53:1 வாசிக்கிறோம். இந்த மதிகேடான மனுஷர்கள் அவ்விதமாக சொல்லுவார்கள், ஆண்டவர் அப்படி ஈவிறக்க இல்லாமல் அழிச்சு போட்டார. அது யாருடைய மிஸ்டேக்கு? பேரண்ட்ஸ் மிஸ்டேக். இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து உங்கள் பிள்ளைகளை கத்தோடைய வார்த்தையில கொண்டு வரணும். ஒரே செல்போனும் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடாது. அவங்களுக்கு பைபிள் படிக்க சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு பைபிள் ஸ்டோரியை சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் வந்து அதெல்லாம் உங்களுடைய பேரண்ட்ஸுடைய கடமை. அதை நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு நம்ம பாட்டில் அங்கங்கே சுற்றிக்கிட்டு போயிட்டோம்னா பிள்ளைகள் சீர்கட்டு போகும். அதெல்லாம் நோவா தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வந்தான், அவனுடைய எல்லா மனைவி பிள்ளைகள் மருமக்கள் எல்லாரையும் கொண்டு வந்தான். அதே போல் இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தை கொண்டு வர வேண்டிய நேரம், அந்த பேபிஸ் மறிக்கிறதுனா பேரண்ட்ஸ் தான் காரணம். ஆண்டவர் 120 வருஷம் டைம் கொடுத்தார். இது அவனுடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாததா இருந்தது, அதனால அவர் அழிவ ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வர. அதே போல தான் இந்த உலகம் அழியும் பொழுது பேபிஸ், யங் பீப்புள், ஓல்டு பீப்புள் எல்லாமே அழிஞ்சிப்போம். காரணம் வந்து என்னன்னா அது பேரண்ட்ஸுடைய மிஸ்டேக்காக இருக்குது. நம்முடைய பிள்ளைகளும் ரேப்சரில் பங்கு பெறணும். அது தேவனால முன்குறிக்கப்பட்டிருந்தா ரேப்சரில் பங்கு பெறும். நம்ம அந்த பிள்ளைகளை வார்த்தையில நடத்தினா அந்த பிள்ளைகளும் ரேப்சரில் பங்கு பெறும். அது கீழே விட்டுட்டு அது கத்திக்கிட்டு கிடக்கும், நம்ம மேலே போயிடுவோம் இல்லை. நம்ம பிள்ளைகளும் நம்மோடு கூட வரணும். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்களுடைய பிள்ளைகளை வார்த்தையில் கொண்டு வரணும். வாலிய பிள்ளைகள் ஆனால் பிள்ளைகள் கெட்டு போயிடும். அதனால் அவன் வந்து நல்லா தான் இருப்பான், வாலிய பையனா கெட்டு போகிறான். அவன் கெட்டு போனாங்க கிடையாது, எங்கள் அம்மாவையும் அம்மா அப்பாவையும் சர்ச்சைக்கு வரவிடா அப்படி பண்ணிடுவான். ஏன் இவங்க வரல? பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க, ரெண்டும் பாலிடிக்ஸில் போகுது. பாசிரஞ்சா பாலிடிக்ஸ் வேண்டாம், நீ வார்த்தைக்கு வேணாம். உடனே தாயும் தகப்பனும் சேர்ந்துக்கிட்டு அவங்களும் சர்ச்சைக்கு வராமல் ஸ்டாப் பண்ண, எங்கள் மகனை அப்படி சொல்லிட்டாங்க, எங்கள் மகனை வந்து கண்டிச்சாங்க, அதனால நாங்களும் சர்ச்சைக்கு வரல. இப்படி பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. கடைசியில் அந்த பிள்ளைகளை நீங்கள் தவறாக வளர்க்கும் பொழுது உங்களையும் சர்ச்சைக்கு விட விடாது, இப்படி பண்ணிடும். உங்கள் ஆத்மாவையும் அந்த பிள்ளைகள் சீர்படுத்தி. இதுதான் தச்சமே நடக்குது. அதெல்லாம் நோவா காலத்தில் பேபிஸ் எல்லாம் மறிச்சு காரணம் அந்த பேரண்ட்ஸுடைய மிஸ்டேக்காக இருக்கிறது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சது. ஹல்லேலூயா. நோவா ஃபவுண்ட் கிரேஸ் இன் த சைட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அவருடைய கண்களில் தயவு கிடைச்சது. மெத்தூசலா 969 வருஷம் ஆயிருந்தான். His death brings the flood. அதாவது அவன் மறிக்கும் பொழுது ஃப்ளட் வரும் என்று சொல்ல, மெத்தூசலான்னு அதான் அர்த்தம். His death brings forth the flood. அதெல்லாம் மெத்தூசலா ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கிறான். அதனால அவன் மறிச்சாச்சுன்னா ஃப்ளட் வந்துடும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு சைனா வைக்கிறார். மெத்தூசலா வந்து சீக்கிரம் மறிப்பானா? மறிக்கல, எல்லாத்தோட ரொம்ப வருஷம். அதனால ஆண்டவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். நீடிய பொறுமை அவனுக்கு அதிக ஆயுஷ் நாளை கொடுத்து ஃப்ளட் வந்து தாமதிச்சு கொண்டே இருக்கிறது. அது ரொம்ப தாமே ஆண்டவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு மெத்தூசலா எனக்கு அங்கே பேர் வைக்கிறாங்க வந்து வைக்கும் பொழுது இதை மெத்தூசலான்னு பேர் வச்சா இவனுடைய டெத் வந்து ஃப்ளட்டை கொண்டு வரும். எல்லாருக்கும் இந்த மெத்தூசலா அடையாளமாக இருக்கா? செத்துட்டானா? செத்து அவன் செத்துட்டானா போச்சு பார்த்தீங்களா? அதே போல் மனவாட்டியை தேவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அல்லது ஃபயர் வராது. அவனும் ரொம்ப தாமதமாயிட்டே போறாரு, ரொம்ப தாமதிக்கிறார். 2000 முடியும் பார்த்தா 2020 ஆயிடுச்சு. முத்திரைகள் திறக்கப்பட்ட பிறகு முடியும் பார்த்தா 1977 அது முடியலான்னு நினைச்சார். ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி போகுது. மெத்தூசலா ரொம்ப நாள் உயிரோடு இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் அவனுக்கு டெத்து வந்தது, ஃப்ளட் வந்து விட்டது. மெத்தூசலா ஒரு சைனாக இருக்கிறான். ஆண்டவருடைய நீடிய பொறுமைக்கு அவனுடைய ஆயுஷ் நாள் அதிகமானது ஆண்டவருடைய நீடிய பொறுமைக்கு அடையாளமாக இருக்கிறது. நோதவான் 120 வருஷம் பிரசங்கத்தையும் முடித்து விட்டான். மெத்தூசலாவும் மறிக்கும் பொழுது அங்கே வந்து ஃப்ளட் வந்தது, ஜலப்பிரளயம் வந்தது. மனுஷன் வந்து அவனுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தம் குட் தாட்ஸே கிடையாது, நல்ல நினைவுகளே கிடையாது, எல்லாமே தீய நினைவுகள். மோசஸ் வந்து அந்த கேரக்டர், அந்த ஜனங்களுடைய கேரக்டர்ஸை எழுதுகிறான். அந்த மோசஸ் தான் ஆதியாம புஸ்தகத்தை எழுதியிருக்கிறான். அதனால அந்த நேரத்தில் ஜனங்கள் வந்து அவ்விதமான ஒரு கேரக்டருடைய பீப்புளாக இருந்தாங்க. நினைவுகள் எல்லாம் பொல்லாது, எல்லாம் கிரிமினல் மைண்டு, நல்ல மாதிரியே சிந்திப்பதில்லை. இன்னைக்கு அப்படிதான் அவன் நினைவுகள் எல்லாம் யூடியூப்ல விடுவான், அவன் நினைவுகள் எல்லாம் பேஸ்புக்கில் விடுவான். எவ்வளவு பொல்லாத நினைவு இருக்குதுங்கிறத நீங்கள் அன்கோலி பீப்புள் ஜனங்களை என்ன செஞ்சாங்க? நோமா காலத்தில் பூசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். அதுதான் கடைசி காலத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. மத்தேயு 24:37-38 ஒன்பது வரைக்கும் வாசிக்கலாம்.
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசி காலம் எப்படி இருக்கும்? நோவா காலத்தை போல இருக்கும். நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் காலம் இப்போ. மனுஷகுமாரன் சன் ஆஃப் மேன் ரிவீல்டு. மனுஷகுமாரனுடைய மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்தில், மனுஷகுமாரன் எப்பொழுது வெளிப்படுவார்? உலக நோவா காலத்தை மாறும் பொழுது மனுஷகுமாரனுடைய சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வரும். எப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்? மெசேஜில் இருக்கவங்க அதெல்லாம் கல்லா நிறைய பேர் உன்னிப்பா கவனிக்கிறதில்ல. அந்த பீச்சர்ஸ் உன்னிப்பா கவனிச்சா தானே அந்த பெலிவர்ஸுக்கு அது வரும். இப்பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வருது. இவங்க சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரின்னு சொன்னா ஃபால்ஸ் டாட்டின்றாங்க. அங்க சொல்லி நோவா காலம் வரும் பொழுது, நோவா காலத்தை போல உலகம் மறுபடியும் சேஞ்ச் ஆகும் பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வரும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி அது இயேசு கிறிஸ்துடைய ஊழியம். முதல்ல ஹீலிங், ரெண்டாவது ப்ரோபசி, மூணாவது ஓபனிங் ஆஃப் த வேர்ட். அதே போல என்னன்னா அதே மினிஸ்ட்ரி ஒரு மனுஷன் மூலமா ஆண்டவர் கொண்டு வருகிறார். அந்த மனுஷன் வந்து அவர் வந்து மனுஷகுமாரன் அல்ல. The Son of Man is Christ. அந்த கிறிஸ்து செய்த அதே ஊழியத்தை மறுபடியும் ஒரு மனுஷன் மூலமா கொண்டு வரும் பொழுது, அதை ஏழாம் தூதன் மூலமா கொண்டு வரும் பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கு. அப்பொழுது நம்ம சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வரும்பொழுது உலகத்தை பார்த்தா அது வந்து நோவா காலத்தை போலவும் லோத்து காலத்தை போலவும் இருக்கும். இப்பொழுது நம்ம அவ்விதமான காலத்தில் வந்திருக்கிறோம். இப்பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. மனுஷகுமாரன் வரும், புசிப்பதும் குடிப்பதும் பெண் கொள்வதும் பெண் கொள்ளுவதும் இதை மாதிரி அவங்க புசிப்பு குடிப்பிலே அவங்க இருக்கிறாங்க. இப்போ வந்து வீட்டில் செல்போன்லேருந்து ஆர்டர் பண்ணாலே உங்கள் வீட்டுக்கு சாப்பாடு வரும். நீங்கள் சமையல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்டர் பண்ணாலே வீட்டை தேடி வரும். ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட போக வேண்டாம், இங்கே ஆர்டர் பண்ணால் உடனே வரும். அவ்விதமான புசிப்பும் குடிப்பும் பெண் கொள்வது யா, அவங்க வந்து என்ன சொன்னா பெண்களை தெரிந்து கொள்ளலாம், லிவிங் டுகெதர், மேரேஜ் ஆகாமலே சேர்ந்து வாழலாம். அது எல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு காரியம். அது தவறாகவே நினைப்பதில்லை. ஃபால்ஸ் யூனியன், பிராட் ஃபிளட், ஒன்னஸ் என்ற செய்தியில 114 பரகரில் சொல்கிறார், ஏ ஃபால்ஸ் யூனியன் பிரட் பிராட் ஜட்ஜ்மென்ட் ஆன் த எர்த் டு ஈவன் ஆடம் இன் ஈடன். And a false union brought the floods of God's judgment on the earth. Because that the daughters of Cain filtered with the sons of God. And they fell for it and united together again. There you are, false union. Nothing could happen. What did God do? He destroyed the whole thing. All but precious old Noah and his family. Brother Brana, what is he saying? ஃபால்ஸ் யூனியன் ஏற்கனவே அது நடந்தது. ஏவாள் வந்து ஃபால்ஸ் யூனியன் படுகிறாள், சர்ப்பத்தோடு ஐக்கியப்படுகிறாள். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சிக்கும் பொழுது ஃபால்ஸ் யூனியன், அது சரியான ஒரு ஐக்கியம் அல்ல. அதனால என்ன ஏற்பட்டது? அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். உலகம் அனைத்துக்கும் மரணத்தை கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் அங்கே கொண்டு வந்தார். அதே மாதிரி தான் திருப்பியும் ஃபால்ஸ் யூனியன் வருது. ஆதியாகமம் 3 ஃபால்ஸ் யூனியன் வந்தது, பிட்வீன் சர்பன் அண்ட் ஈவ். அதனாலே ஜட்ஜ்மெண்ட் வந்தது, நம்ம எல்லாருக்கும் மரணம் வந்தது, உலகம் முழுசும் பாவத்துக்குள்ள போனது, பிசாசினுடைய ஆதிக்கத்தில் போய்விட்டது. இப்போ மறுபடியும் ஃபால்ஸ் யூனியன் வருது. இந்த சேத்தினுடைய பீப்புள் வந்து காயின் டாட்டர்ஸ் வந்து அங்கே இருக்கும் பொழுது அவங்க இணையும் பொழுது சர்ப்பத்தின் வித்துக்கள் அங்கே வந்து சர்ப்பத்தின் வித்துக்களோடு அவங்க இணையும் பொழுது என்ன ஏற்பட்டது என்றால் ஃபால்ஸ் யூனியன் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வந்தது. மறுபடியும் ஜட்ஜ்மெண்ட் ஃபிளட்டை கொண்டு வந்தது. He destroyed the whole thing. And the Noah and his family and his family. Amen. The flashing of red light in the Chaitile, when I was 23 years old, I said, taken to them wise, taken them wise. This is what I said. They came to the men, took them women. Not wise. Manaviya terindu kolale. They came to the men. Kula vandhal. Free lovers. Free lovers like we have today. இன்னைக்கு இருப்பது போல அவங்களும் ஃப்ரீ லவர்ஸ் இருந்தாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க தனியாக குடித்தனம் பண்ணிக்கிட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா மேரேஜ் ஆகலை, ஆனால் எங்களுக்கு மேரேஜ் ஆகலம்பாங்க. இது என்ன இது? இதே மாதிரி தான் அன்னைக்கு அப்படி வந்துச்சு. அப்படி வந்து தீர்க்கதரிசி free lovers like we had today. They went anyway, எப்படி வேணாலும் வாழலாம். And they wanted to and took any woman that they could. எந்த பெண்ணையும் அவன் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். அவ்விதமான ஒரு காலம் இன்னைக்கு, அந்த காலம் இன்னைக்கு ரிபீட்டா இருக்குது. அங்கே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் இப்பொழுது சன்னி நமக்கு வந்திருக்குது. உலகம் வந்து நோவா காலத்தை, ஸ்பிரிட் ஆஃப் த லாஸ்ட் டேஸ், கடைசி காலத்தின் ஆவிக்குள்ளாக வந்திருக்கிறது. பிரிப்பரேஷன் என்ற செய்தி 53 11 கொடுத்த செய்தியில் அப்படி சொல்லுகிறார். ஐ பிலீவ் தட் த பீப்புள் ஆர் இன் த பிரிப்பரேஷன் ஆஃப் த லாஸ்ட் கிரேட் டிஸ்ட்ராக்ஷன். கடைசியில் வந்து கடைசி காலத்தினுடைய ஆவியில் இருக்கிறார்கள். And God cannot send destruction before the people or in the spirit of destruction. ஆண்டவர் வந்து ஜனங்கள் spirit of destructionல வராதபடி அவங்க வந்து கர்த்தர் வந்து அந்த அழிவை கொண்டு வர முடியும். முதல்ல அழிவு வருவதற்கு முன்னதாக அங்க அழிவின் ஆவியில, அதான் spirit of the later days, spirit of the lost day, அந்த ஆவிக்குள்ளாக வர வேண்டும். அதன் பின்பு destruction வரும். நீங்க தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் spirit of worship உங்களுக்கு வரணும். நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா சில நேரத்தில் ஜபம் ஓடாது, ஜபம் வார்த்தையே வராது, அது ஒரு மாதிரி டல்லா இருக்கும். நமக்கு ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர் வரும்பொழுது, அந்த விண்ணப்பத்தின் ஆவி வரும்பொழுது நம்ம அழகா ஜபம் பண்ணும், நேரம் போறதே தெரியாது. அந்த ஸ்பிரிட் வரணும், அந்த ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர் வரணும். அதே போல ஒருத்தன் டான்ஸ் ஹாலுக்கு போனா ஸ்பிரிட் ஆஃப் டான்ஸ் வந்தா தான் அவங்க டான்ஸ் ஆட முடியும். அந்த ஸ்பிரிட் வரலன்னா செய்ய முடியாது. அதே போல உலகத்தின் மக்கள் இன்றைக்கு இந்த ஸ்பிரிட்ல போறாங்க, ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன், ஸ்பிரிட் ஆஃப் த லாஸ்ட் டேஸ். அதுக்குள்ள வரும்பொழுது அந்த ஆவியினால அவங்க பீடிக்கப்பட்டு அவங்க அதன்படி உலகத்துல வாழும் பொழுது ஆண்டவர் டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வர முடியும். இன்னைக்கு நீங்க ஸ்பிரிட் ஆஃப் ராப்சர், இது மேல உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இல்லாம இந்த ஸ்பிரிட் ஆஃப் ராப்சர் வராம ராப்சர்ல போக முடியாது. முதல்ல அந்த ஸ்பிரிட் வரணும், ரெண்டாவது தான் அந்த காரியம் நடக்கும். அதனால தேவன் உலகத்தை அழிப்பதுக்கு முன்னதாக அந்த பிரிப்பரேஷன் என்ற செய்தியில பிரதர் பிரனம் என்ன சொல்கிறார் என்றால், God cannot send destruction before the people are in the spirit for destruction. அங்க spirit for destructionல வந்த பிறகு அந்த ஆவியில வரும்பொழுது தான் அழிவை கொண்டு வரும். இல்ல ஜனங்கள் எல்லாம் அந்த ஃப்ரீ லெவல்ல போயிட்டாங்க. இதோ வயலன்ஸ், எல்லா இடத்துலயும் வயலன்ஸ். 11:12 வாசிக்கலாம்.
பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள்.
பாருங்க, பூமியானது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமையானவ யாவரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். 12 வாசிக்கிறோம். 11 the earth is filled with violence. இந்த உலகம் வந்து வயலன்ஸ்னால நிரப்பப்பட்டது. ஒரு மனுஷனை அடிச்சே ரெண்டு மனுஷன் நல்ல திடகாத்திரமான பாடியில இருக்கிறவன ரெண்டு அவங்க அடிச்சே கொல்றான்னா அவனுக்கு எந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் வந்திருக்குன்னு பாருங்க. என்ன ஆவி, மிருகத்தின் ஆவி. அடிச்சே ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லா அடிச்சு ரெண்டு பேரை கொல்றான்னா அவனுக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருந்தா அப்படி கொல்லுவான். அவன் மிருகமா மாறி இருக்க, அவனுக்குள்ள அந்த ஆவி வந்து விட்டது. அதனால போட்டு அடி அடின்னு அடிச்சு சாவடிச்சு போடும் பொழுது நம்ம வந்து பேப்பர்ல விதமா வாசிக்கும் பொழுது அந்த போலீஸ்காரனுக்குள்ள என்ன ஆவி வந்தது, அவனுக்குள்ள அப்படி ஒரு ஆவி, பொல்லாத ஆவி இல்லாம அவன் அப்படி செய்ய முடியுமா, ஈவிறக்கெல்லாம் செய்ய முடியுமா. நடந்த சம்பவம் அதான் அந்த ஏர்த் இஸ் ஃபில்டு வித் வயலன்ஸ். ஒரு பெண் என்ன செய்யறது என்றால் அவங்க அப்பாவுக்கும் இன்னொருத்தனுக்கு விரோதம் இருக்கிறது, அதுக்காக அந்த பெண்ணை வந்து கையும் காலுமா கெட்டி அவனு பெட்ரோல் ஊத்தி தீ கொடுத்துறான். ஸ்கூலுக்கு போற பிள்ளை, நல்ல பாடம் படிக்கிற பொண்ணு, நல்ல திறமையான ஒரு பெண்ணு, கடையை வந்து பெட்டி கடையை கவனிக்கிற அளவுக்கு அதுக்கு திறமை இருக்குது. அந்த பெட்டி கடையில என்ன சென்றால் கையையும் காலிட்டு தீ பிடிச்சினா துடிப்பாங்க, துடிக்க விட முடியாது. கையை காலை கட்டி வாயில துணியை வச்சு அமைக்கி பெட்ரோலை ஊத்தி ரெண்டு பேர் கொளுத்துறான்னா அது என்ன இது, இதுதான் இந்த ஏர்த் இஸ் ஃபில்டு வித் வயலன்ஸ். பாலியல் கொடுமைகள் எவ்வளவு அதிகமா நடக்குது, இதை எவ்வளோ ஈவி இறக்கம் இல்லாத மரணம் நடக்குது. அவனுக்கு தண்டனை கிடைக்குதா, இல்லை, ஜெயிலில் அப்படியே இருந்து பிறகு அவங்க ஆளுங்கட்சி சார்பில் அவங்க கடைசியாக வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்து சுற்றி திரிவாங்க, சண்டாளர்கள் சுற்றி திரிவார்கள், துன்மார்க்கர்கள் சுற்றி திரிவார்கள் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. இதுதான் வந்து இந்த ஏர்த் இஸ் ஃபில்டு வித் வயலன்ஸ், எவ்வளோ கொடூரங்கள் நடக்கிறதுன்னு பாருங்கள். அன்னைக்கு நோவா காலத்துல என்ன சொன்னது, பூமி கொடுமையினால் நிறைந்தது. The earth is filled with violence. Injustice, நியாயம் கிடையாது, நீதி கிடையாது. தேவன் நீதி உள்ளவராயிருக்கிறார். ஜாதி அடிப்படையில் அவங்க வந்து தப்பிச்சு கொள்ளலாம், அரசியல் அடிப்படையில் தப்பிச்சு கொள்ளலாம், மத அடிப்படையில் தப்பிச்சு கொள்ளலாம். இன்ஜஸ்டிஸ், ரிலிஜியஸ் இன்சைட்ஸ், சோசியல் இன்ஜஸ்டிஸ் இப்பொழுது உலகத்தில் இருக்கிறத நம்ம காண்போம். அன்னைக்கு அவிதமா தான் இருந்தது. ஏதோ கத்துறங்க உலகத்தை பார்க்கும் பொழுது அது கொடுமையினால் நிறைந்தது. மாம்சமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்துக்கொள்ளுது. இன்னைக்கு எல்லாரும் வழியை கெடுத்துக்கொள்ளுது. அவங்க வந்து நிஜம் செல்போன் மூலமாகவும் இன்னும் மற்ற காரியங்கள் மூலமாகவும் பேட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்றது, எல்லா தீய பழக்கத்தையும் செய்வது. மதுபானம் தான் அதிக விற்பனை ஆகுது, எத்தனையோ கோடிக்கு விற்பனை ஆகுது. இதெல்லாம் விதமான ஒரு குடிகார உலகமாக உலகமே போதையில் இருக்கிறது. இதைய விதமான ஒரு உலகம் இதான் நோவா காலத்து. மனுஷமான யாவரும் தங்கள் வழியை 75% பீப்புள் குடிப்பான். எல்லாருமே மனு அவங்க மனைவி பிள்ளைகளை நிறைய பேர் கவனிக்க மாட்டான். அவனுக்கு ஈவிரக்கம் கிடையாது, உனக்கு ஒரு ஒரு மனசாட்சி கிடையாது. அவ்விதமான ஒரு உலகம். அதனால கத்தர் என்ன சொல்றாருனாலும் வைப் அவுட் பை வாஷிங் அவர் வாசிங் தம் அபி, எல்லாரையும் ஒரே வைப் அப் எல்லாம் தொடச்சி எடுத்துடலான்னு ஆண்டவர் பார்த்தார். அவர் நீதி உள்ள தெய்வம். அதனால உலகத்தில் இன்ஜஸ்டி இருக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கணும், மேலே ஒருத்தர் வந்து ஜஸ்டிஸ் உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, நீதி உள்ள தேவன். அவர் இங்கே மனுஷனுடைய வழிகளை பார்த்துக்கிட்டே இருப்பார், பிறகு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடுவார். வைப் அவுட், வைப் அவுட் பை வாஷிங், வாஷிங் தம் அபி. None of them had done anything, but because of man placed over the earth and place of the dominion and control, everything would be destroyed. இது மனுஷனுடைய ஆதிக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே அவர் அழிச்சு விடலாம் என்று அவர் மனசுல தீர்மானம் பண்ணினார். Only 8 people, 8 பேரை தவிர. ஒன்று பேதுரின் புஸ்தகத்தில் 3 அதிகாரம் 20 வசனம் நினைக்கிறேன், 20-21 வாசிக்கலாம்.
அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள்.
இதோ பில்லியன்ஸ் பீப்புள் இருக்கிறாங்க, மில்லியன்ஸ் பீப்புள் இருக்கிறாங்க. அவ்வளோ ஜனங்கள் இருக்கும் பொழுது இதை 8 பேரை மட்டுங்கிறது தான் இப்ப எவ்வளோ கம்மியா இருந்திருக்கிறாங்க. 10 பேர் இருந்தா கூட ஆண்டவர் அழிச்சிருக்க மாட்டார். 8 பேர் இருக்கிறாங்க, ரொம்ப சொற்பமான பேர். அதே போல இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. 121 கோடி ரோமன் கத்தோலிக் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, பெந்தகோசல் பீப்புள் நிறைய இருக்கிறாங்க, ப்ரோட்டஸ்டன்ட் பீப்புள் இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்யறது, எல்லாரும் தான் அழிச்சு போடுவார். தேவபுத்திரனும் அழிஞ்சு தான் செஞ்சாங்க. அதனால ஒன்லி 8 பீப்புள், ஆதாமினுடைய 10வது சந்ததி, அந்த 8 பீப்புள் வந்து பேழைக்குள்ள நோவாவுடைய மனைவி, அவனுடைய 3 மகன்களும், அந்த 3 மருமக்கள் மாறும். மொத்தம் 8 பேர். இந்த 8 பேர் மாத்திரம் பிழைக்குள்ள பிரவேசித்தார்கள், மற்ற எல்லாரும் அழிந்து போனார்கள். Drowned in the flood, அவர்கள் வந்து தண்ணீரிலே மூழ்கி மரித்து போனார்கள். They had no fear of God. அவங்களுக்கு தேவனுடைய பக்தி ஒன்றும் இல்லை, தேவ பக்தி இல்லை. அவங்களுக்கு ஈவ இறக்கமே இல்லாத உலகம், சுயநலவாதிகளாக இருந்தார்கள். கடைசி காலமும் அவிதமாக இருக்கும். நோவா காலத்தில் கொடிய காலமாக இருந்தது, அதே போலதான் இந்த கடைசி காலம் இருக்கு என்று பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறார். 2 தீமோத்தேயு 3:1 வாசிக்கலாம்.
மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
இதோ கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். Perilous time will come. In the last days, perilous time will come. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். அதை பின்னால் அங்கே எழுதியிருக்கிறது. எப்படிலாம் எழுதியிருக்கிறது என்றால், மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் வீம்புக்காரராகவும் அகந்தை உள்ளவர்களாகவும் தூசிக்கிறவர்களாகவும் தாய் தப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறிவு இல்லாதவர்களும் பசுத்தம் இல்லாதவர்களும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாகவும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமை உள்ளவர்களாகவும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்புள்ளவர்களாகவும் தேவப்பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவளாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவளை நீ விட்டு விலகு. ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் வாசிக்கும் பொழுது எல்லா விதமான பேட் நேச்சரை வாசிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை கொண்டு வந்து நமக்கு டிவைன் நேச்சரை கொண்டு வரும் பொழுது இந்த உலகத்தின் மக்களுக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா இவ்விதமான சுவாபம் உடையவளா இருக்கிறாங்க. ரெண்டு தெய்வத்தை ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் இந்த ஜனங்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க. இது ஒன்றும் இது வந்து வெறிய அதிசயம் இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இவங்க வந்து லேட்டர் டே ஸ்பிரிட்ல இருக்காங்க, ஸ்பிரிட் ஆஃப் த லாஸ்ட் டேஸ். அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லாஸ்ட் டேஸ் வந்து இந்த சுவாபத்தை கொண்டு வரும். சுவாப அன்பு இல்லாதவர்கள், இணங்காதவர்கள், நந்தி அறிவு இல்லாதவர்கள், தாய்தப்பனுக்கு கீழ்ப்படியாத அவதூறு பண்ணுகிறவர்கள். அங்க கிறிஸ்தவங்களுக்கு அஞ்சாம் வசனம், அஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம்.
தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை
மறுதளிக்கிறார்கள். தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிப்பார்கள். அவங்க தேவ பக்தியா இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க, சத்தியத்தை சொன்னா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள், சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்பாங்க. ஒரு கிறிஸ்தவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்களேன், நான் எங்கெங்க போறேன்னா அங்கெல்லாம் சத்தியம் சொல்றேன். ஆனால் ரெஸ்பான்ஸ் பார்த்தா அங்கே இருக்காது. தேவபக்தி பிரசங்கம் பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ண ஆசை, ஆனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மனசு இல்லை. சத்தியம் என்ன சொல்லுது, நீ உலகத்தை விட்டு வா, உலகத்தை விடுனா அவங்களால விட முடியாது, நீ உன் சாபனத்தை விட்டு வெளியே வா, ரெண்டையும் செய்ய முடியாது. ஆனால் அவங்க பிரசங்கம் பண்ண ஆசைப்படுவாங்க, நிறைய ப்ரீச்சர்ஸ் தோன்றுவாங்க, விசுவாசிகள் எல்லாமே ப்ரீச்சராக மாறிடுவாங்க. ஊழியம் செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம் வாங்க, என்னன்னா அவங்க தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறு அவங்க வாழ்க்கை வந்து அங்கே கடைசிக்கால ஆவி அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லாஸ்ட் டேஸ் வந்து பக்தியா இருப்பாங்க. ஆனால் சத்தியத்தை சொன்னா ஏத்து நிற்பாங்க, ஏத்துக்கிட்ட அவங்களால முடியாது, அவங்க உலகத்தையும் விட முடியாது. பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸை பாருங்க, அவங்க மனைவிலாம் ஜுவல்ஸ் போட்டுக்கிட்டு பிரசங்கம் பண்றாங்க. இந்த பெண் பிரசங்க யாரெல்லாம் இப்போ தோண்டி இருக்கிறாங்க, எல்லாமே ஜுவல்ஸை போட்டுக்கிட்டு அவங்க வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு பிரசங்கம் பண்றாங்க. யூடியூப்ல மேக்கப் பண்ணி பிரசங்கத்தை கொடுக்குறாங்க. என்ன இது, இதுதான் அங்க சொல்லி இருக்குது, ஸ்பிரிட் ஆஃப் த லாஸ்ட் டேஸ். ஆனால் நமக்கு ஆண்டவர் வந்து சத்தியத்தின் ஆவி அனுப்பியிருக்கிறார். சத்திய ஆவி நம்மளை சகல சத்தியத்துக்குள்ள வழிநடக்குது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட நம்ம வந்து வல்லமையும், வல்லமையோடு கூட ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோடு தேவபக்தியும், தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்க நம்ம பெர்ஃபெக்ஷன்ல வருகிறோம். ஹல்லேலூயா. என்ன பார்த்தீங்களா, அண்ட் நோபதி நாட் என்ற செய்தியிலே சொல்லுகிறார், Christ can't come until that church is perfectly right. He is waiting on us. I believe we are at the end. நாம் கடைசி காலத்தில் இருக்கோம், கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறாராம். ஏன்னா இந்த சபை, கிறிஸ்து வந்து சபை பரிபூர்ணம் அடையாத பட்சத்தில் அவர் வர முடியாது. Christ can't come until that church is perfectly right. நம்ம இந்த பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சியை அடைய வரைக்கும், சபையானது பெர்ஃபெக்ஷன்ல வரும் வரைக்கும், மணவாட்டி சபை உலகமெங்கிலே இருக்கிறது, நம்ம அதுல ஒரு ஒரு பார்ட்ஸா இருக்கிறோம், நம்ம அதுல மெம்பரா இருக்கிறோம், நம்ம பெர்ஃபெக்ஷன் அடையாத வரைக்கும் கிறிஸ்து வர முடியாது. இயேசு நமக்காக காத்திருக்கிறாராம், நம்ம கடைசி நேரத்தில் இருக்கு. அதனால இங்க பாருங்க, மணவாட்டிக்குள்ள அந்த இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அவங்களுக்கு லேட்டர் டே ஸ்பிரிட், நோவா காலத்து மக்கள் மேல இருந்த ஆவியானது, ஆவி மறிப்பதில்லை. அந்த ஜெனரே அங்கிருந்த ஆவி இந்த காலத்து கடைசி காலத்துல ஜெனரேஷன்ல வந்திருக்கு. அவங்களுடைய நேச்சர் வந்து அங்க ரெண்டு திமத்தில் பசுத்த பவுல் ரொம்ப அருமையா சொல்லுவார். அதனால நம்ம எங்க வந்திருக்கிறோம், பைபிள் என்ன சொல்லுகிறது, நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும். நம்முடைய எல்லா விதமான தீய காரியங்களையும் அப்புறப்படுத்தி விட்டு நம்ம தேவனுடைய ஆவினாலே பிடிக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது திவ்ய சுபாவங்களை, கிறிஸ்ட் லைக் கேரக்டரை நமக்கு கொண்டு வர வேண்டும். இந்த மணவாட்டி சபையானது தலைக்கல்லை நோக்கி வரும் பொழுது, தலைக்கல்லுக்கு அருகாமையில வரும் பொழுது இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட் அது மாறுதான். நமக்கு இமேஜ் ஆஃப் கிரைஸ்டாக மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுதுதான் தலைக்கல்லோடு அது இணைக்கப்படும் என்று அங்கே ப்ராபட் நமக்கு சொல்லி இருக்கிறார். அங்க தே குட்டின் டிஸ்ட்ராய்டு அன்டில் தே காட் இன் டு த ஸ்பிரிட் ஆஃப் லாலினஸ். சட்டம் ஒழுங்கெல்லாம் கிடையாது, வாழ்க்கையில ஒழுங்கு கிடையாது. இந்த உலகமானது அது அழிக்கப்படுவதற்கு முன்னதாக அந்த ஆவிக்குள்ளே அங்க லாஸ்ட் டே ஸ்பிரிட்டுக்குள்ள, கெட்டிங் இன் டு த லாஸ்ட் டே ஸ்பிரிட்டுக்குள்ள வர வேண்டும். இன்னைக்கு உலகம் எல்லாம் யுத்தத்தில் இருக்குது, ஸ்பிரிட் ஆஃப் வார்ல இருக்குது. நம்ம இன்னைக்கு ஸ்பிரிட் ஆஃப் ராப்சர்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. காட் லுக்ட் ஃபார் சம் கண்டெம்ப்ட். ஆண்டவர் பார்க்கும் பொழுது, அவர் திருப்தி அடைவான்னு பார்க்கும் பொழுது, உலகத்தின் மேல ஆண்டவருக்கு திருப்தி இல்லை, ஜனங்கள் எல்லாருமே ரொம்ப மோசமா, அந்த அஞ்ஞானிகள் கூட மனசாட்சியோடு ஜீவிச்சாங்க. இப்போ மனசாட்சிங்கிறது கிடையாது. அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நீதியை கடைப்பிடிச்சாங்க. அந்த காலத்து ராஜாக்கள் கூட நீதியை கடைப்பிடிச்சாங்க. அதனால உலகம் அழிவில் வரல, அது நோவா காலத்தினுக்கு வரல. பாவம் குறையா இருந்துச்சு, அதனால மழை பெஞ்சிச்சு, ஆண்டவர் எல்லாத்தையும் செய்தார். இப்போ வந்து மோசமான உலகம், ஃபோனிகேஷன் அண்ட் இன்செஸ்ட், மாம்சமய யாவரும் தங்கள் வழியை கொடுங்க, தவறான உறவு முறைகள், இன்செஸ்ட், ஃபோனிகேஷன், வேசித்தனம், ஃபில்த், அசுத்தம், எல்லா உலகத்தில் நிறைய நிறைஞ்சதுனால. ஆனால் காட் என்ன, ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்றால், நான் இதை அனிகுலேட் பண்ணுவேன், முற்றிலும் அனிகுலேட் பண்ணுவேன். அமெரிக்கா வந்து ஒரு காலத்தில் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக இருந்தது. அது ஒரு செழிப்பான கண்ட்ரி, ரிச்சஸ் இன் த வேர்ல்டு. ஆனால் ஒரு ப்ராப்பர்ட்டை கொண்டு வரும்போது 57 வருஷத்தில் அது வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணிவிட்டது. இது அமெரிக்கா வந்து இருக்கிறதுலே மோசமான நாடுன்னு சொல்லுகிறார். மோஸ்ட் பிளஸ்டு கண்ட்ரியா இருந்தது, இருக்கிறதுலே ஆசீர்வாதமான நாடா இருந்தது. ஆனால் 1957 சொல்லுகிறார், அமெரிக்கா இனிமேல் அவங்க எழுப்புதல் ஏற்படாது, அவங்கள் மனம் திரும்ப முடியாது. அதுல இருந்து 1957 இருந்து அது வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. இப்போ உலகத்திலே அதிக கடனையும் வாங்கி வச்சிருக்கு. செழிப்பான நாடு இன்னைக்கு இந்த டவுன்ஃபால் ஆகிவிட்டு, எப்பொழுது அந்த ப்ராபட் மெசேஜை ரிஜெக்ட் பண்ணும்பொழுது. இன்னைக்கு உலகம் ஏன் விழுந்து போனது? அது என்ன, ப்ராபட் மெசேஜை அங்கே புறக்கணித்த, நோவா மெசேஜை புறக்கணித்ததுனாலே ஜலப்பிரளயம் வந்தது. அதே போல தான் இந்த கடைசி காலத்தில் நிகழ்கிறது. ப்ராபட் மெசேஜை அங்கே பிலீவ் பண்ணலாம். ஆண்டவர் அவருக்கு ஒரு சாணத்தை கொடுக்குறார். அவர் ஒரு வேதபூர்வமான ஒரு ப்ராபட், ஸ்கிரிச்சுரல் ப்ராபட். அவர் சும்மா ஒரு தன்னை தீர்க்கதரிசினே அவரே சொல்லிக்கிடலை. இன்னைக்கு சில தீக தரிசனம் சொல்றாங்க, 1920 இந்த மாதிரி நடக்கும், அந்த நடக்கும்னு சொல்லி அவங்கள தங்களை ஒரு தீக தரிசியா உயர்த்திக்கிடுறாங்க. ஆனா பிரதர் பிரானம் தன்னை தீர்க்க தரிசியா அவர் கொண்டு வரல, ஆண்டவராக ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அது பைபிள்ல அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து அவருடைய பேர் அங்க பேர் வந்து எழுதப்படாம அந்த வசனத்துல இருக்கிறது. அவர் பேர் அவர் கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அவர் ஒரு ஸ்கிரிப்சுரல் ப்ராபட், நோவா போல ஒரு ஸ்கிரிப்சுரல் ப்ராபட். அழிவு வருவதற்கு முன்னதாக, ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கு முன்னதாக எப்பொழுதுமே ஆண்டவர் ஒரு தீக்க தரிசி அனுப்புகிறார். The coming of the prophet is a sign of judgment. ஒரு தீக்க தரிசி வருவார் என்றால் அதை தொடர்ந்து நியாய தீர்ப்பு வருகிறது. மெர்சி அண்ட் ஜட்ஜ்மெண்ட் அந்த தீக்க தரிசி செய்தியில் இருக்கிறது. அதனால அருமையான அந்த என்ன சொல்ல, அவிதமான ஒரு காலத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். இதோ உலகம் இன்னைக்கு எல்லாம் மாறிவிட்டது. உலகம் என்ன சென்றால் ஹெல்லா இருக்குது. உலகம் வந்து இன்னைக்கு டெமனிக் வேர்ல்டாக இருக்கிறது. டெமனிக் ஸ்பிரிட், அசுத்த ஆவிகள் நிறைந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அவிதமான ஒரு உலகம். சர்ச் இஸ் மூவிங் டுகெதர் அண்டர் த பவர் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். சபையானது பசுத்தாவின் வல்லமையினாலே முன்னேறி போய் கொண்டிருக்கும் பொழுது, பீப்புள் ஆர் இன் த ஸ்பிரிட் ஆஃப் லாஸ்ட் டேஸ். ஜனங்கள் வந்து அங்க கடைசி கால ஆவியினாலே இருக்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்ப முடியாது, மனம் திரும்ப கூடாத நிலைமைக்கு போயிருக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 9:20-21 வாசிக்கலாம்.
அப்படி இருந்தும் அந்த பாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவர்களாலும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவருமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை.
என்ன வாதை வந்தாலும், என்ன அழிவு வந்தாலும், அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்றவர்கள், இந்த பேண்டமிக்னால சாகாதவர்கள் மனம் திரும்புவாங்களா? மனம் திரும்ப மாட்டாங்க. பைபிள் அங்க எழுதியிருக்கு. அப்படி இருந்து அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனிதர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பதால் செய்யப்பட்டவர்களாகவும் காணவும் கேட்கவும் நடக்க மாட்டாளுமாகிய விக்கிரங்களை வணங்காதபடிக்கு தங்கள் கையின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. மனம் திரும்புமா? இந்தியா மனம் திரும்புமா? மனம் திரும்பாது. அந்த வாதையினால மூணுல ஒரு பங்கு மரித்து போனாங்க. அப்படி மரிக்காத மற்ற மனுஷர்கள் வந்து பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவளால் செய்யப்பட்டதும் காணவும் கேட்கவும் மாட்டாத விக்கிரம், தங்கள் கையின் கீழாக விக்கிரங்களை வணங்காதபடி மனம் திரும்பவில்லை. அது மாத்திரமா? அடுத்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், தங்களுடைய கொலைபாதங்களையும் தங்களுடைய சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவில்லை. அடுத்த வருஷம் வாசிக்கலாம்,
தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம்
திரும்பவில்லை. இதுதான் ஸ்பிரிட் ஆஃப் தி லாஸ்ட் டேஸ், இதுதான் கடைசி காலத்தின் ஆவி. இந்த கடைசி காலத்தின் ஆவிக்குள்ள ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், மனம் திரும்ப முடியாத ஜனங்கள். அதனால அவர்கள் தங்களுடைய கொலைபாதங்கள், எவ்வளோ கொலைபாதங்கள் இருக்கிறது உலகத்தில், எவ்வளோ ரத்தம் சிந்தப்படுது, குற்றமில்லாத ரத்தங்கள், கொலைபாதங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்களுடைய வேசித்தனங்களையும் தங்களுடைய களவுகள், அநியாயமாக சம்பாதிப்பது, பிறனுடைய பொருளை எடுத்துக்கொள்வது, இச்சித்து எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் தங்களுடைய களவுகளை விட்டு மனம் திரும்பவில்லை. எவ்வளோ வாதைகளை ஆண்டவர் அனுப்பினாலும் எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் மனம் திரும்ப மாட்டார்கள் என்று பைபிள். இதுதான் ஸ்பிரிட் ஆஃப் த லாஸ்ட் டேஸ். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஸ்பிரிட் ஆஃப் த ராப்சர் அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிசாசு பிடித்த அந்த மனுஷன், பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், டெமனிக் பொசஸ்டு மேன், அவன் வந்து கிரேவ் யார்டில் இருக்கான், கல்லறை குழி அண்டையில் இருக்கிறான். அந்த வழியாக யார் போனாலும் அடிச்சு கொன்று போடுவான். அல்லாத ஆவினால இன்னைக்கு அதே மாதிரி தான் பீப்புள் இருக்கிறாங்க, அடிச்சு கொன்று போட்டுருவான். ஒரு குழந்தைய பிடிச்சி கொண்டு போயிட்டு அந்த குழந்தைய ஸ்பாயில் பண்ணி கொன்று போட்டுருவான், இறக்கமே கிடையாது. அவிதமான டெமன் பொசஸ் பீப்புள் டெய்லி பேப்பரில் வாசிக்கிறோம், அது கிட்டத்தட்ட டெய்லி வருகிறது. இப்பொழுது என்ன செய்யணும், ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒருத்தன் அப்படி பிடிச்சிட்டு போகும்பொழுது கையை நல்லா கடிச்சிச்சான், கையை கடிச்சினாலாம் பிடிய விட்டுட்டான், முதல்வர் கூட பாராட்டி இருக்கிறாருன்னு பேப்பர்ல வாசிக்கும். இது என்னன்னா, இது அந்த மாதிரி இது உலக அன்னைக்கு கிரேவியார்டா இருக்குது. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அது வீட்டை விட்டு வெளியே போனாலே இந்த கொடூரர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த வழியா போகும்பொழுது அந்த அதை வந்து அவன் கொன்று போடுவான், அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவன். அதே போல டெமனிக் கிரேவியார்டா இருக்கு உலகம் இன்னைக்கு, கிரேவியார்டா இருக்குது, கல்லறை தோட்டமாக இருக்கிறது. அங்க என்ன வைரஸ்ல தாய் தப்பம் கூட யாருமே அங்க குடும்பத்தாரே பார்க்க முடியாது, அப்படியே நேரா கிரேவியார்டு கொண்டு வந்துருவான், கிரேவியார்டு கொண்டு வந்து அங்க அடக்கம் பண்ணுவான் அல்லது அவன் ஃபயர்ல போட்டுருவான், ஒன்னும் ஜனங்களே பார்க்க முடியாது. எப்படி பாருங்க, உலகன்னைக்கு கிரேவியார்டா இருக்கிறது. சபையில வந்து என்ன, நிறைய பேர் மரிச்சு போனாங்க ஃபாரின் கண்ட்ரில, அவங்க இடம்லாம் காலியா இருக்குது, அவங்க செத்து போயிட்டாங்க. உலகன்னைக்கு கிரேவியார்டு, கொடூரமான மக்கள் வாழுகிறார்கள். இதான் வந்து ஸ்பிரிட் ஆஃப் த லாஸ்ட் டேஸ். ஆனா நமக்கு ஆண்டவர் வந்து இது ஒரு குளோரியஸ் டேயா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கிறது. என்ன கான்ட்ராஸ்ட், உலகம் வந்து இவ்விதமான ஸ்பிரிட் ஆஃப் லாஸ்ட் டேஸ்ல வரும்பொழுது ஆண்டவர் இன்னைக்கு குளோரியஸ் என்ஜென்டல் குளோபல் ராப்சர் நமக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. குளோபல் பேண்டமிக், உலகம் முழுசும் ஒரே வைரஸ் வந்து தாக்குறது, அது இவ்விதமா இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து குளோபல் ராப்சரை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஏனோக்கு மட்டும் போனான், எலியா மட்டும் போனான், ஏதோ அந்த இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறினார்னு பார்க்குறோம். இன்னைக்கு குளோபல் உலகமெங்கில் இருக்க ஜனங்கள், ஜனங்களிலும் பாசைக்காலும் ஜாதியில் இருக்க அந்த எலெக்டட் பீப்புள், உலகம் முழுசுல இருக்க எலெக்டட் பீப்புள் ஒரே நேரத்தில் மேலே போறாங்கன்னா இந்த ப்ராமிஸ் இன்னைக்கு நமக்கு இருக்கு. ஹல்லேலூயா.
ஆமென்.
குளோபல் ராப்சர், இது ஒரு கிரேட் பாரடாக்ஸா இருக்குது. உலகம் ரொம்ப மோசமா இருக்குது, ஆனா மனமாட்டிக்கு ப்ராமிஸ் அதிகமா இருக்கிறது, அதிக சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இது வரைக்கும் இல்லாத அதிக சத்தியம் வந்து இன்னைக்கு போதிக்கப்படுகிறது. அதிகாலையிலே வந்து அந்த பறவைகள் கூப்பிடுகிறது, ஏன் அது அதிக நம்மெல்லாம் தூங்கிட்டு இருந்தா கூட அது சத்தம் போடும். இங்க ஒரு குயில் கிடக்குது, இங்க ஒண்ணு கிடக்குது, அங்க ஒண்ணு கிடக்குது. இந்த குயில் ஓரளவுக்கு கத்துது, அது வந்து கொஞ்சம் சகிச்சு கிடலாம். ஆனால் அங்கே ஒரு குயில் இருக்குது, சாகிற மாதிரி கத்தும், ரொம்ப பயங்கரமாக கோ கோன்னு கத்திக்கிட்டே கிடக்கு. பறவைகள் காலையிலே பாடுகிறது, நல்ல பறவைகள் காலையில் இது பாடுகிறது, விழித்து கொள்ளுது. ஏன்னா அதுக்கு வந்து என்னஞ்சா சூரியன் வருதுன்னு பார்க்குது. சூரியன் வரப்போகிறத நம்ம பார்க்கறதுனால அது பார்த்துருது, அதனால வெளிச்சம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அது வந்து என்ன செய்யறா, அது பறவைகள் காலையிலே எழும்பி பாடல் பாடுகிறது. நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் அது கரெக்டா எழுந்திரும் பறவைகள். அது என்ன சூரியனை பாக்குது, இன்னைக்கு வந்து நீதியின் சூரியன் நம்ம மேல உதிக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வந்து அங்க மங்கள கீதங்களை பாடுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார், நமக்கு ஒரு விசேஷித்த வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறோம். உலகம் வந்து அதிகமான மோசத்துல இருக்கும் பொழுது நம்ம வந்து அதிகமாக களி கூறுகிறோம். சூரியன் உதிப்பதற்கு முன்னதாக என்ன சொல்லுகிறான்னா, அதிக இருட்டு வருமா, அந்த காலையில வந்து அதிக இருட்டு வருமா, அந்த இருளை வந்து சூரியன் வந்து ஒரு பக்கத்துல தள்ளுது. சூரியன் வந்து அப்படி மேல வரும் பொழுது இந்த இருட்டை தள்ளும் பொழுது கும்மிருட்டு காரிருள் உண்டாகுதான். அதன் பின்பு டே பிரேக் விடியற் காலம் தோன்றுகிறது. அதுக்கு முன்னதாக அதிக டார்க்னஸ் இருக்குமா, ஏனென்றால் வெளிச்சமானது இருளை வந்து உலகத்தினுடைய மறுபகுதிக்கு தள்ளுகிறது. அப்ப வந்து அந்த இருள் நெருங்கும் பொழுது கும்மிருள் வருகிறது. அதான் ஏசாயா 60 வெளிச்சம் எழும்பி பிரகாசி, வெளிச்சம் உண்மையில் உதித்தது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். ஹல்லேலூயா. எப்படியாப்பட்ட ஒரு காலம் பாருங்க, நமக்கு வெளிச்சத்தை வருகிறது, உலகத்துக்கு கடுமையான ஒரு இருட்டு இருக்கிறது, அவ்விதமான ஒரு பாரடாக்ஸ் இருக்கிறது. நம்ம இவ்விதமான ஒரு காலத்திலே நம்ம இருக்கிறோம். நமக்கு ஒரு பெரிய பிரிவில்லேஜ், பிரிவில்லேஜ், ஏனென்றால் நமக்கு டே பிரேக் ஆகிறது. உலகம் வந்து இன்னைக்கு காரியருள், நம்ம விடியற் காலத்தை எது நோக்கி இருக்கிறோம், உலகத்துல அதிக காரியருள் இருக்கிறது. இந்த மாதிரி உலகத்துல வரணும்னு சொல்லி நீங்களா நானும் தெரிந்து கொண்டோமா? இல்லை. இது வந்து காட்ஸ் சாய்ஸ். ஹல்லேலூயா. இந்த இந்த காலத்துல நீங்க பிறக்கணுங்கிறது நீங்க தெரிந்து கொள்ளல, அது காட்ஸ் சாய்ஸ். ஹல்லேலூயா.
ஆமென்.
அதனால நம்ம இந்த காலத்தை பார்க்கும் பொழுது நோவா காலம் போல லேட்டர் டே, அவங்க லாஸ்ட் டே ஸ்பிரிட்ல இருக்காங்க, நம்ம வந்து ஸ்பிரிட் ஆஃப் ராப்சர்ல இருக்கிறோம். நம்ம வந்து இப்படி மகிழ்ந்து களி கூர்ந்து கொடுக்கோம், ஆனா நம்ம சுத்தி அப்படிதமா இருக்கு, அது மத்தியிலையும் நம்ம ஜீவிச்சு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் விதமான ப்ராமிஸ கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய சாய்ஸ் வந்து நீங்க இந்த காலத்துல வாழணும். இந்த 2020 பேண்டமிக் மத்தியில நீங்க வாழணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா உங்களுக்கு என்ன செய்யறது என்றால், வெளிப்பாடான செய்தி வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. யுவர் சாய்ஸ் வாஸ் ஃபார் அஸ் டு லீவ் இன் திஸ் அவர், இந்த இந்த உலகத்திலே இந்த கடைசி காலத்துல வாழும் சொல்லி ஆண்டோர் நமக்கு இந்த சாய்ஸ கொடுத்திருக்கிறார். வி அக்செப்டட் தட் சாய்ஸ். நம்ம வந்து சந்தோஷத்தோடு இதை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நீர் இந்த கடைசி காலத்திலே கொண்டு வந்திருக்கிறீர், எனக்கு வெளிப்பாட்டு தந்து நான் அதுல கழிக்கிறணும். ஆனா இப்படி வந்து உலகம் வந்து நோவா காலத்தை போல இருக்கிறது, லாஸ்ட் டே ஸ்பிரிட்ல இருக்கிறது, அது என்ன ஒன்னும் செய்யக்கூடாது, நீர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீர் என்று நம்ம தைரியமாக வாழ வேண்டும். இந்த வந்து நம்ம இந்த சாய்ஸ் அக்செப்ட் பண்ணும் பொழுது God gives us strength. ஆண்டவர் நமக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறார், நமக்கு வந்து தைரியத்தை கொடுக்கிறார். Give us courage. Give us great presence. அவருடைய பிரசன்ஸ் நமக்கு அதிகமா தர்றாரு. இந்த வார்த்தையானது தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாய் கொண்டு வருகிறது. நீங்க வந்து என்ன செய்யறால், manifest the word of God for this day. இந்த காலத்துக்குரிய அந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில manifest பண்ணுகிறனா, வெளிப்படுத்துகிறீர்கள். ரெண்டு சைடு இருக்கு, சைட் ஆஃப் லைட், சைட் ஆஃப் டார்க்னஸ். ஒரு நம்ம சைட் ஆஃப் டார்க்னஸ்ல நிறைய இருளின் இருளின் அந்த பக்கத்துல இருக்கிறாங்க, நம்ம வெளிச்சத்துல இருக்கும். வெளிச்சமும் அதிகமா இருக்குது, இருளும் அதிகமா இருக்கு. இதுதான் இந்த கடைசி காலத்துல அதிகமாக. உலகமானது கிரேவியார்டா இருக்கிறது, கல்லறை பூமியாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு லைட்டுக்கு மேல லைட், வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் காண்கிறோம். சங்கீதம் 36:9 நினைக்கிறேன், வாசிக்கலாம்.
ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம்.
இதோ வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம், நமக்கு வெளிச்சம், ஃபர்தர் லைட். ஆண்டவர் ஒவ்வொரு முறை நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் ஃபர்தர் லைட், ஃபர்தர் லைட் நமக்கு தருகிறார். இன்னும் வெளிச்சத்தை அதிகமா தருகிறார். அது ராப்சர்ல போகும் வரைக்கும் ஆண்டவர் வந்து நமக்கு வெளிச்சத்தை வந்து வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் காண்கிறோம். உலகம் வந்து டார்க்னஸ்ல டார்க்ஸ், காரிருள் மூடுகிறது. எப்படி பாத்தீங்களா, உலகம் வந்து இன்னைக்கு டெமனிக் கிரேவியார்டாக இருக்கு. டெமனிக் கிரேவியார்ட், எப்படி வழியில வந்தா கொன்னு போட்டுருவான், அதே போல கொன்னு போட்டுருவான். அதிகமா நடக்குது. பிறகு அவன் தப்பிச்சு வந்துடுவான், அவன் ஜெயில கொஞ்ச நாள் இருந்து தப்பிச்சு வந்துடுவான். தப்பிச்சு வந்த பிறகு அவன் அதே வேலையை தான் செய்வான். only few souls ஒரு கொஞ்ச ஜனங்கள் தான் ராப்சர்ல பங்கு பெற முடியும். கொஞ்ச பேர் மெசேஜில் இருந்தும் கைவிடப்படுறவங்க நிறைய பேர் கைவிடப்படுவாங்க. ஏனென்றால் அவங்களுடைய வார்த்தையானது, அவங்களுடைய வாழ்க்கையானது தேவனுடைய வார்த்தையோடு கூட இசைவா இல்லை. வேர்ட் இன்டர்பிரட்டட் இன் அவர் லைஃப், வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில வியாக்கியானப்படுத்த வேண்டும். நம்ம விதமான ஒரு டிசையர் உடையவராக வாஞ்சி உள்ளா இருந்தால் மட்டுமே ரேச்சர்ல பங்கு பண்ண, மெசேஜில் இருந்தால் போதும்னு இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில வேர்ட் மஸ்ட் பி இன்டர்பிரட்டட் இன் அவர் லைஃப். ஹல்லேலூயா. உலகம் எப்படி இருக்கிறது? கிரேவியார்டு. இப்பொழுது சொன்னதான உதாரணத்தை சொல்லி நான் முடிச்சு விட போகிறேன். சோல்ஸ் தட் ஆர் இன் பிரிஷன், 63rd verse, 11th month, 10th day கொடுத்த செய்தி, 91st paragraph. பிரதர் பிரணாமும் அவருடைய மனைவியும் ஷாப்பிங் போகிறாங்க. அந்த ஷாப்பிங் வந்து ஜேசி பென்னி ஸ்டோர். இன்னைக்கு அந்த மால் இருக்குதான் அமெரிக்காவில், இன்னைக்கு அந்த மால் இருக்கு. நடந்த சம்பவம் எஸ்கலேட்டர், இதை தானியங்க படியில தான் அங்கே வந்து அப்பவுமே அங்கே இருக்குது, 1963 அங்கே இருக்கிறது. ஜனங்கள் வந்து போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிரதர் பிரணாம் என்ன, நீங்கள் மனைவியை போயிட்டு நீ ஷாப்பிங் பண்ணிட்டு வா, நான் இங்கே இந்த எஸ்கலேட்டர் பக்கத்தில் சேர் இருக்குது, நான் இந்த சேரில் உட்காந்துருக்கேன், நீ போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வா. சில நேரத்தில் நானும் என் மனைவி அப்படி தான் சொல்வேன், நீ செலக்ட் பண்ணு, நான் இங்கே உட்காந்துக்கிட்டுறேன். அவள் என்னச்சா கல் செலக்ட் பண்ணி கடைசியில் என்னுடைய சம்மதத்தை கேட்பான். அவள் செலக்ட் பண்ணாலும் கடைசியில் என்னையும் கூப்பிட்டு கேட்டு இதை வாங்கலாமான்னு கேட்பான். எனக்கு வந்து அதெல்லாம் வந்து இந்த அந்த சாரியை செலக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நேரம் நிற்க எனக்கு பிடிக்காது. அதே போல் தான் பிரணா வந்து நீ வந்து என்னச்சும் ஷாப்பிங் பண்ணு, நான் சேரில் உட்காந்துக்கிட்டேன்னு சொல்லி வெளியே சேரில் உட்காந்து பொழுது தானியங்க படியில் நிறைய பேர் வர்றாங்க. அப்படியே நிறைய பெண்கள் இங்கே வர்றாங்க. அவங்கெல்லாம் ஃபில்தி பாடி, ரொம்ப அசுத்தமான உடம்பை உடலாக அங்கங்கே சதை தொங்கிட்டு இருக்கும், ஃபில்தி பாடி. அண்ட் தோ செக்ஸி ட்ரெஸ்டு உமன், செக்ஸியாக லெக்கின்ஸ் போட்டு ரொம்ப செக்ஸியாக இருக்கிறாங்க, உடம்பை அதிகமாக வெளியே காமிக்கிறவர்களாக. இது மாதிரி இருக்கும் பொழுது பிரதர் பிரணாம் வந்து சிட்டிங் பேக் இன் அ சேர், சிட்டிங் தேர் வித் மை ஹெட் டவுன், தலையை கீழே போட்டுக்கிட்டு சேரில் இருக்கிறார். அப்பொழுது ஸ்பானிஷ் பேப்பர் பெண்களும் இன்னும் இங்கிலீஷ் பேசுகிற பெண்களும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கண்ணில் மை போட்டிருக்காங்களாம். ஹேர் ஐஸ், யூ நோ ஹவு த உமன் ஆர் டூயிங் நவ், பெயிண்டிங் தர் ஐஸ், தங்களுடைய கண்ணில் வர்ணம் தீட்டி இருக்கிறாங்க. ஜஸ்ட் ரீசன்ட்லி லைக் கேட், பூனை கண்ணு போல் அவங்க வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பூனை கிளாஸ் போட்டிருக்காங்களாம், கேட் கிளாஸஸ் அண்ட் எவ்ரி திங், கிரீன் சப் அண்டர் தேர் ஐஸ், அவங்களுடைய கண்ணுக்கு கீழே பச்சையான வர்ணம் தீட்டி இருக்கிறாங்களோ. அதெல்லாம் அதை பார்க்கும் பொழுது, இதை பெண்ணாமுக்கு 14 வயசாக இருக்கும் பொழுது பாதாளத்தில் அந்த பெண்களை பார்த்துருக்கிறார். பாதாளத்தில் பார்த்த அதே பெண்கள், அவங்க முனகல் சத்தம் கேட்குது. அவங்க பாதாளத்தில் அவங்களுடைய பெண்கள் பூனைக்கண்ணை அப்போல வச்சுக்கிட்டு அவங்க முனகும் பொழுது பெண்ணாவுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சான். அதுதான் அவருக்கு ரொம்ப பயத்தை ஏற்படுத்தினது. அதனால அதே பெண்கள் பாதாளத்தில் 14 வயசாக இருக்கும் பொழுது பாதாளத்தில் பார்த்த அதே பெண்கள் இந்த எஸ்கலேட்டரில் இப்போ இறங்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம உண்மையிலே பாதாளத்தில் தான் இருக்கிறோமா என்று ஆகிவிட்டது. அவருக்கு உடம்பெல்லாம் புல் அரிச்சு போனது. அவர் பயந்து இருக்கிறாரு. அவங்க மனைவி ஷாப்பிங் பண்ணிட்டு வராங்க, அவங்கள தட்டுனா அவங்க எழும்ப மாட்டேங்கிறாரு. என்ன உங்களுக்கு சோம் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா மனைவிகிட்ட சொல்லக்கூடாது, முதல்ல இந்த காரியத்தை மனைவிகிட்ட சொல்லக்கூடாது, சர்ச்சில் தான் சொல்லணும், பிரசங்கத்தில் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு, அவர் சோல்ஸ் தட் ஆர் இன் பிரிஷன் நவ், இப்பொழுது காவலில் உள்ள ஆத்துமாக்கள் என்ற செய்தியிலே 63rd verse, 11th month, 10th day அவர் நாங்கள் சொல்லுகிறார், மனைவிகிட்ட சொல்லாமல் நான் முதல்ல சர்ச்சில் சொல்லணும், ஏன் அப்படி இருந்தேன், பாதாளத்தில் இருக்க அதே பெண்களை மறுபடியும் பார்க்குறார். அந்த பெண்கள் அதுக்கு முன்னதாகவே பாதாள காட்சியில் இருந்திருக்கிறாங்க. எப்பொழுது பார்க்கிறாரு? அவர் 14 வயசுல இருக்குன்னு சொல்லுது, இப்போ 63rd verse பார்க்கிறாரு. 14 வயசுனா பிரதர் பிரணாம் அந்த அப்போ எந்த வருஷத்தில் வாழ்ந்திருப்பார்? அவர் 1909 பிறந்தார். 1909 கூட 14 கூட்டுங்க, 1923rd verse பார்த்துருக்கிறார். இப்போ 1963, அப்போ எத்தனை வருஷம்? கரெக்டாக 40 வருஷம். 40 வருஷத்துக்கு முன்னதாக கண்ட காட்சியை மறுபடியும் ரியாலிட்டியா பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது என்னன்னா அவருக்கு வந்து இப்பொழுது 40 எது கிடையாளும் ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பு கிடையாளும். அதாவது உலகம் இன்னைக்கு கிரேவியார்டா மாறி இருக்குது, பாதாளமா மாறி இருக்கு. உலகம் இன்னைக்கு பாதாளம், வாழ முடியாது, கிரேவியார்டு, கல்லறை பூமி. இது வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடையாளம். அதை காத்தோன்னு அவருக்கு பயமா இருந்துச்சு. 40 இயர்ஸுக்கு முன்னதாக பார்த்த அந்த காட்சியை மறுபடியும் பார்க்கிறார். Canged looking eyes, the eyes with the paint, they run back like a cat eyes. பூனைக்கண்ணு போல அவங்க இருக்கிறாங்களா. And them talking, and there I was again standing there in J.C. Penney store, back in hell again. அவர் பாதாளத்தில் இறங்கும் பொழுது இப்ப நான் மறுபடியும் பாதாளத்தில் வந்துட்டேனேன்னு நினைக்கிறாரா. இப்ப உலகம் இப்ப எப்படி மாறிக்கிறது, ஹெல்லா மாறி இருக்கு. உலகம் ஒரு காலத்தில் ஏதுதானா இருந்தது, மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்து ஹெல்லா மாறி இன்னைக்கு பாதாளமாக இருக்கு. ஜஸ்ட் த நம்பிள் அண்ட் கோயிங் ஆன், அப்படியே புல் அரிச்சு போனது. Our people and them women coming up the escalator and walking around there. Oh, ங்கறாங்களா அங்க. அதே மாதிரி என்ன சென்றால் அந்த பூனைக்கண் பெண்களை பார்க்கிறார். There was them funny looking eyes, mournful. நான் எப்படி சொல்றாரு பாத்தீங்களா, விதமான ஒரு உலகம் இன்னைக்கு. உலகம் வந்து எல்லாம் மாறி இருக்கு, வாழ முடியாது. மரணத்துக்கும் எனக்கும் ஒரடி தூரம் தான் இருக்குது. சுத்தி மரணங்கள் நடந்து கொண்டிருக்கு. உலகம் முழுசும் மரணம் நடந்தது. இது கல்லறை பூமி. ஸ்பிரிட் ஆஃப் த லாஸ்ட் டேஸ்ல ஜனங்கள் இருக்கனால ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் பிளேக் அனுப்பியிருக்கிறார். ஆனால் நம்ம இன்னைக்கு ஆவிக்குள்ளாக மாறி இருக்கிறோம். குளோரியஸ் டேல நம்ம இருக்கிறோம். நம்ம எடுத்துக்கொள்ளப்படலை எதிர்நோக்கி இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 4:1 வாசிக்கலாம்.
இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிப்பேன்.
இவைகளுக்கு பின்பு நான் 7 சபை காலங்களுக்கு பின்பு, இவைகளுக்கு பின்பு பரலோகத்திலே இதோ திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். ஓபன் டோர் இருக்கிறது. முன்னே கால சத்தம் போல நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா என்று விளம்பினது. இங்கே ஏறி வா என்று சொன்னேன். கம் அப் வித் என்று சொல்லும் பொழுது என்ன செய்து அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
உடனே ஆவிக்குள்ளான்
கெட் இன்டு தி ஸ்பிரிட், தான் ராப்சரிங் ஸ்பிரிட். இப்ப நமக்கு அந்த ஸ்பிரிட் ஆண்டவர் ராப்சர்ல பங்கு பெறணும்னு ஒரு வாஞ்சை இல்லாதவங்க அதுல பங்கு பெற முடியாது. ஆண்டவர் உங்களை விருப்பம் இல்லாதமா எடுத்துக்கொள்ள போறதில்லை. இன்னைக்கு நமக்கு அந்த ஸ்பிரிட் அனுப்பியிருக்கிறார். நம்ம அந்த ஸ்பிரிட்ல இன்னைக்கு ஆக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். உலகமானது லாஸ்ட் டே ஸ்பிரிட்ல இருக்கும் பொழுது நம்ம இந்த ஸ்பிரிட்ல வந்தாதான் நம்ம உடனே ஆவிக்குள்ளாக மாறினேன். இதோ அவன் அந்த யோவான் நமக்கு அடையாளமாக மேல எடுத்துக்கொள்ளப்பட்டான். வானத்துல ஒரு சிங்காசனம் இருந்தது. அந்த சிங்காசனம் ஒரு வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் அப்பா இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தேவனுடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். ஆமே
ஆமே.
Getting in the spirit of lost day. உலகமானது getting in the spirit of lost days. நம்ம getting in the spirit of God. Getting in the spirit of rapture. Hallelujah. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். நம்மெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். பாருங்க, நம்ம விதமான ஒரு காலத்தில் வந்திருக்கோம். உலகமானது காரிருளில் இருக்கிறது. அது அழிவை நோக்கி இருக்குது. ஸ்பிரிட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறது. நம்ம ஸ்பிரிட் ஆஃப் ராப்சர்ல இருக்கிறோம். ஒரு நாளிலே நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்படும். வானத்தில் இயேசுவினுடைய கரத்தில் நம்ம இருப்போம். ஹலோ, எல்லாரும் கத்து நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கத்தாவே மக்கு சோத்ரம், ஏசுவே மக்கு சோத்ரம். வானத்தில் நடு வானத்தில் ஏசுவின் கைகளில் நான் இருப்பேன். நடு வானத்தில் ஏசுவின் கைகளில் நான் இருப்பேன். ஏசுவின் மகை முதல் கத்தாதி கத்தரும் தேவாதி தேவனுமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே ஆராதிக்க பாத்திரராயிருக்கிறீர். எல்லா துதிக்கும் சோத்திரத்துக்கும் நீர் பாத்திரராயிருக்கிறீர். நீர் ஏழு முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்திருக்கிறீர். இந்த கடைசி காலத்தில் அவிதமான ஒரு குளோரியஸ் டைம்ல கொண்டு வரும் பொழுது உலகம் வந்து அதிக மோசமான நிலையில இருக்கு. நோவ காலத்தை போல ஸ்பிரிட் ஆஃப் த லாஸ்ட் டேஸ்ல வந்திருக்கிறது. எங்களுக்கு ஸ்பிரிட் ஆஃப் ராப்சர், ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன் நீர் கொடுத்துருச்சு. விதமாக எங்களுக்கு நீர் அவிதமாய் செய்யும் பொழுது உலகம் எங்களை சுற்றி வாதைகள் விழுந்து கொண்டிருக்குது. உலகம் இன்னைக்கு கிரேவ் யார்டாக மாறி இருக்கு. பெண்களுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. தேவகுமாரர்கள் வீழ்ச்சி அடைந்து விட்டார்கள். அந்த சேத் சந்ததி வீழ்ச்சி அடைந்து விட்டது, பேக்ஸ்லைடிங் ஆகிவிட்டது. உலகத்தோடு கூட அது ஹைபிரிட் ரிலிஜனாக மாறி இருக்கிறது. ஆனால் ஒரு சிறு கூட்டத்தை நோவாவுடைய ஃபேமிலி மலையிலே வாசம் பண்ணுகிறார்கள். அங்கே பேழை உண்டு பண்ணி அவர்கள் அங்கே இருக்கும் பொழுது அந்த எட்டு பேர் அந்த ஃபேமிலியை நீர் எடுத்துக்கொண்டு அதே போல தான் இன்னைக்கு நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணுகிறோம், ப்ராமிஸுக்காக காத்திருக்கிறோம். நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக எங்களுக்கு ஆண்டவரே ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறீர். ரிவீல்டு வேர்டு எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். மெசேஜ் அதாவது எங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். நாங்கள் அந்த வார்த்தைக்குள்ளே தஞ்சம் அடைஞ்சிருக்கிறோம். அந்த வார்த்தைக்குள்ளே நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். அந்த நாமத்தின் கீழ், ரத்தத்தின் கீழே நாங்கள் இருக்கிறோம். இவ்விதமாக எங்களை நீர் வைத்திருக்கும் பொழுது உலகம் முழுசும் வாதைகள் விழும் பொழுது கோசேனில வாதைகள் விழவில்லை. அந்த எகித்து தேசத்திலே மரணம் இல்லாத வீடு இல்லை. அது பார்வோனுடைய அங்கே அரண்மனையிலிருந்து காவல் கடங்கிலே இருக்கிற சிறைச்சாலையில் இருக்கிற அந்த குடும்பத்திலிருந்து தலையீற்றுகள் அனைத்தும் சங்கரிக்கப்பட்டது. மிருக ஜீவன்களில் தலையீற்று எது என்று உமக்கு தெரியும். அந்த குடும்பத்திலே தலையீற்று எது என்று உமக்கு தெரியும். எல்லாமே அங்கே அவிதமான ஒரு காலத்தில் மரணம் எங்களை சூழ்ந்திருக்கு. உலகம் இன்னைக்கு கிரேவ் யார்டாக இருக்கிறது. சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு, அதிகமாக கிரியை செய்கிறான். நீர் அனுமதித்திருக்கிறீர். உங்களுடைய அனுமதி இல்லாதபடி எதுவுமே தானாக நடப்பதில்லை. நத்திங் ஹேப்பன்ஸ் பை சான்ஸ். ஆனால் எல்லாத்தையும் நீர் உடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கிறீர். உங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிறவராயிருக்கிறீர், போஷிக்கிறவராயிருக்கிறீர், கர்த்தாவே வழி நடத்துகிறவராயிருக்கிறீர். நாங்கள் ப்ராமிஸுக்காக, பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சருக்காக காத்து கொண்டிருக்கோம். முதலாவது எங்களுக்கு நாங்கள் அந்த ஆவியில் ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன் வராதபடி, ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன் அண்ட் விஸ்டம் நீர் எங்களுக்கு அனுப்பியிருக்கிறீர். பிரகாசமான மனக்கண்களை தந்திருக்கிறீர். என்லைட்டன் அவர் ஐஸ், எங்களுடைய மனக்கண்களை பிரகாசப்படுத்தியிருக்கிறீர். விதமான ஒரு ஸ்பிரிட்டில் கொண்டு வந்து எங்களை பின்பு ரேப்சரில் கொண்டு சொல்லுவீர் என்று நான் நாங்கள் அதை மிஸ் பண்ண மாட்டோம் என்பதை நிச்சயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவ புசலில் இருக்கிறது என்பதை எங்களுக்கு தனிப்பட்ட பிரகாரமாக வெளிப்படுத்தியிருக்கிறீர். எங்களுடைய லைஃப் ஆனது வேர்ட் இன்டர்பிரட்டடாக இருக்கிறது. வார்த்தையானது எங்கள் வாழ்க்கையிலே வியாக்கியான பண்ணப்படுகிறது. எப்பொழுதுமே நீர் உமக்கென்று ஒரு சிறு கூட்டத்தை வைத்திருக்கிறீர். அந்த நோவாவை அவனுடைய குடும்பத்தை நீர் வைத்திருந்தே அவனுடைய நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எங்களுக்கு நீர் ராப்சரிங் கிரேஸ் தருகிறீர். கிருபையினால நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். எங்களுடைய பக்தியினால் அல்ல, கிருபையினால எடுத்துக்கொள்ளும் அந்த கிரேஸ் எங்களுக்கு நீர் தருகிறீர். கர்த்தாவே சோத்ரம். நாங்கள் அந்த ஃபெய்த்தில் வரும் பொழுது எங்களுக்கு அந்த கிரேஸ் கொடுக்கப்படுகிறது. கர்த்தாவே நீர் தாமே எல்லாருக்கும் அந்த கிருபையை தருவீர். இந்த வசனத்தை கேட்ட எல்லாருக்கும் அந்த கிருபையை தருவீராக. நாங்கள் என்ன காலத்திலே வாழுகிறோம், இந்த காலத்தினுடைய அடையாளம் என்ன, நாங்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை நீருடைய வார்த்தையின் மூலமாக ரிவீல் பண்ணும் பொழுது அந்தவரே வார்த்தையை அனைவரும் விசுவாசித்து ஆயத்தமாக உதவிச்சு இது ஆயத்தப்படுகிற நேரம் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. நாங்கள் அன்றவரை ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. எங்களுடைய மைண்ட் அண்ட் சோல் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. எங்களுடைய ஃபேமிலியை நாங்கள் சரி பண்ண வேண்டியதாக இருக்கிறது. எல்லாருமே ஆண்டவரே இதை எல்லாருமே தங்களுடைய அந்த பெர்ஃபெக்ஷன் அடையத்தக்கதாக நீர் தாமே கிருபத்தா. நீ பெர்ஃபெக்ஷன் அடையாதபடி நீர் வரமாட்டீர். எங்களுக்காக நீர் காத்து கொண்டிருக்கிறீர். ஒருவேளை எனக்காக நீர் காத்து கொண்டிருக்கலாம், இங்கே இருக்கிற மற்றவர்களுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். நாங்கள் பெர்ஃபெக்ஷன் அடையும் பொழுது தான் அந்த ரெசரக்ஷன் ஏற்படுகிறது. எங்களை அல்லாமல் அவர்கள் ஆண்டவரே பூர்ணராக முடியாது. நாங்கள் பூர்ணம் அடையும் பொழுது ரெசரக்ஷன் ஏற்படுகிறது. பின்பு ரேப்சர் இரண்டு கூட்டத்தாறு ஆகாயத்திலுமே சந்திப்போம் என்று என்ன அழுமையாக சொல்லியிருக்கிறீர். வான பூமி அழிந்து போனாலும் உடைய வார்த்தை ஒழிந்து போகுது. கர்த்தாவே அதன்படி தான் நடந்து கொண்டு வருவார். எக்ஸாக்டா துல்லியமாக நடந்து கொண்டு வருவது. நாங்கள் அதை காணும்படியான கண்கள் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு உணரத்தக்க இருதயம் தேவை. கர்த்தாவே நீர் தாமே கட்டளையிடுவீராக. ஆசீர்வதியின் ராத்திரி எங்களோடு கூட இருப்பீராக. எல்லாருடைய பிரேயர் ரிக்வெஸ்டுக்கும் ஆண்டவரே பதில் அளிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, கிருபையாய் இருப்பீராக. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். இவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார் என்னை எடுத்தார் இயேசு. கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.